கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த தொடர் வகுப்புல நாம் முகமுகமாக சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். போன வாரம் சகோதரர் உங்கள் மத்தியில் ஒரு ஆச்சரியமான தீர்க்க தரிசன பகுதியை பேசியிருப்பார். இந்த இரண்டாம் உலகத்தினுடைய அழிவு அல்லது வேதத்தின் அடிப்படையில் சொல்ல போனா அர்மகதோன் யுத்தம் பற்றி சகோதர உங்கள் மத்தியில் பேசியிருப்பார். அந்த காரியங்கள் எல்லாம் புரிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்படியாக இந்த பூமியினுடைய நான்கு அமைப்புகளும் இந்த உபத்திரவ காலத்தின் உச்சத்தில் முடிவுக்கு வரும், அது எப்படி இந்த உலகத்தினுடைய அழிவாக இருக்கும், அந்த அழிவு இந்த பூமியின் மீதான மூன்றாவது ஒரு மிகப்பெரிய போராகவும் இருக்கும் என்றெல்லாம் சகோதரர்கள் மத்தியில் அங்கு பேசியிருப்பார். அந்த பாடத்தினுடைய சாராம்சம் கான்டெக்ஸ்ட் நீங்க புரிந்திருந்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு தமது இரண்டாம் வருகையில் வந்திருந்து அவருடைய ஆளுகையை எடுத்திருக்கிற இந்த காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கண் முன்னால பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த நான்கு அமைப்புகள் ஒவ்வொன்றாக மிகப்பெரிய குழப்பங்களுக்குள்ள பதட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறத நாம் காண்கிறோம். அது அருமையான அடையாளம். நாம் இந்த யுகத்தினுடைய கடைசிக்கு வந்திருக்கிறோம். இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஸ்தாபிக்கப்படுகிற அந்த காலம், இந்த அப்போகாலிப்ஸ் பாகம் ரொம்ப பக்கத்துல அங்க இருக்கு. இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. இன்னைக்கு நம்ம கையில தேவன் தந்திருக்கிற வாய்ப்பு, அதை நாம் எப்படி பயன்படுத்தணும் என்பதற்கு இந்த வசன தீர்க்க தரிசன வசனங்கள் மிக மிக பிரயோஜனமாக இருந்திருக்கும். இன்றைக்கு சகோதரர் சொன்ன மாதிரி நாம் பத்து வெள்ளி காற்றின் ரகசியம் என்ற தலைப்பின் கீழே நம்முடைய ஆண்டவர் பேசின அநேக ஊமைகள்ல ஒரு முக்கியமான ஊமையை இன்னைக்கு நாமும் தியானிக்க போகிறோம். இந்த ஊமை லூகா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் வசனங்கள் 8-10 வரையிலும் நாம் காணலாம். வசனம் நீங்க வாசிங்க. இந்த ஊமை பாருங்க, 3 வசனம் தான் இருக்குது. இதுதான் 10 வெள்ளி காசு பற்றின ஒரு ஊமை. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஊமை இது பேசப்பட்டிருக்கிற லூகா 15 அதிகாரத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா 3 ஊமைகள் இருக்கு. அதுல மொதல் ஊமை காணாமல் போன ஆடு பற்றின ஊமை, ரெண்டாவது ஊமை இப்ப வாசித்தது காணாமல் போன வெள்ளிக்காசு பற்றின ஊமை, மூன்றாவது ஊமை சொல்லணும்னா காணாமல் போன குமாரன் பற்றின ஊமை. ஆனா அதை நாம் என்னன்னு சொல்லுவோம், கெட்ட குமாரன் ஊமை நாம் சொல்லுவோம். அவர் நல்ல குமாரன் தான், சரிங்களா? காணாமல் போன வழிதப்பின குமாரன் பற்றின ஊமை. இந்த 3 ஊமைகளையும் காணாமல் போனவைகள் பற்றி விசேஷமா கர்த்தர் இயேசு அங்க பேசியிருப்பார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன குமாரன், இந்த 2 ஊமைகளுக்கு நடுவுல இப்ப நாம வாசித்த காணாமல் போன வெள்ளிக்காசு பற்றின ஊமை அங்க இருக்கு. இது வாசிக்கும் போது இந்த ஊமையினுடைய அர்த்தம் என்ன, நமக்கு இருதயத்துல அங்க அந்த கேள்வி வருவதை கவனிக்க முடியும். யார் அந்த ஸ்திரீ, அது என்ன அந்த 10 வெள்ளி காசுகள்? அந்த 10 வெள்ளி காசுல 1 வெள்ளி காசு தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த வெள்ளி காசை கண்டுபிடிப்பதுக்காக அந்த ஸ்திரீ வெகு பிரயாசம் எடுக்கிறான், இல்லைங்களா? விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடுறான், தேடி
அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கிறாங்க.
அந்த அளவுக்கு அது முக்கியமா, விலை மதிப்புள்ள வெள்ளிக்காசா அது
சகோதர சகோதரிக்கு.
சோ இந்த ஊமை கொஞ்சம் விசித்திரமா கூட அங்க இருக்கிறத நாம பார்க்க முடியும். ஏன்னா அந்த அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிச்ச உடனே அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க, பக்கத்து வீட்டை எல்லாம் கூப்பிட்டு சொல்றது மாத்திரம் மனுஷன் சொல்றதோட நிறுத்திட்டாங்களோ இல்ல வேற ஏதாவது செய்திருக்குமா? கண்டிப்பா ஒரு பெரிய விருந்தே கூட அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோம். சோ இதெல்லாம் நம்ம நடைமுறையில நம்ம செய்வோங்களா? 10 ரூபா நோட்டு இருக்குது, ஒரு நோட்டு காணோம் அப்படின்னா வீட்டையே புரட்டி போடுவோமா? சரி, புரட்டி போடுறோம்னு வைங்க, அந்த நோட்டு கிடைச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் போய் சொல்லுவோமா? சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரீட் எல்லாம் நம்ம கொடுப்போமா? என்ன சொல்லிடுவாங்க, இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு சொல்லிடுவாங்க இல்லைங்களா? சாதாரணமா ஒரு 10 ரூபாய் காணா போய் கிடைச்சது, அதுக்கு போயிட்டு இந்த மனுஷன் இவ்வளவு பணம் செலவு பண்ணி நமக்கு ட்ரீட் எல்லாம் கொடுக்கறாரு நினைச்சிருவாங்க. நமக்கு ஏதோ ஆயிடுச்சு என்று அங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த மூமையில பாக்குறோம், சத்ரேசு பேசும் போது அந்த வெள்ளி காசு காணா போச்சு, அத அந்த ஸ்திரீ ரொம்ப பிரயாசத்தோட தேடினாங்க, கண்டுபிடிச்சோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்டை வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் கூப்பிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டதாக அங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிக்கு. சோ இந்த விசித்திரமான ஊமையினுடைய அர்த்தம் என்ன, ஏன் இப்படி இந்த ஊமை அங்க சொல்லப்பட்டிருக்கு? இதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில சாத்தியம் அல்லாத ஒன்று போல இருக்குது. ஆனால் கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறாரே யூதர்கள் மத்தியில, அப்போ இந்த ஊமை பேசுறதுடைய நோக்கம் என்ன, இந்த ஊமையினுடைய ஆவிக்குரிய விளக்கம் என்ன, இதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு. தெரிஞ்சு கொள்ளணும்னா இந்த ஊமை சொல்லப்பட்ட பின்னணி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். கர்த்தர் இயேசு பேசின அநேக விஷயங்கள் நமக்கு இப்படித்தான், அது ரொம்ப வினோதமா புரியாத மாதிரி தான் அங்க இருக்கு, அது ஆச்சரியம் இல்லை. ஆனா அது கர்த்தர் இயேசு பேசின வார்த்தைகளை புரிந்து கொள்ளணும்னா அதை அவர் எந்த சூழல்ல பேசினார், எதை அத்திபாரமா வச்சு பேசினார், அவருடைய பேச்சின் பின்னணி என்ன, இதெல்லாம் கொஞ்சம் நாம ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, அப்படி ஆராய்ந்து பார்க்காததுனால இந்த ஊமையினுடைய விசேஷம் நமக்கு தெரியுதுல, ஆனா வினோதமா இருக்கு. ஏன் இப்படி ஒரு நடைமுறையில சாத்தியமல்லாத விஷயத்த கர்த்தர் இயேசு ஊமையிலாங்க சொல்லியிருக்கிறார்? நிச்சயமா காரணம் இருக்கும், அது ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடவுள். சோ அப்படி ஆராய்ந்து பார்க்க முயற்சிக்கும் போது இந்த ஊமை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, யூத ஜனங்களுடைய வாழ்க்கை கலாச்சாரம் வாழும் முறை பாரம்பரிய நம்பிக்கைகள் சம்பிரதாயங்கள் இதன் அடிப்படையில இந்த ஊமை சொல்லப்பட்டிருக்கு. நான் நிறைய வார்த்தையை பயன்படுத்தினேன், கலாச்சாரம் வாழ்க்கை முறை பாரம்பரியம் இல்லைங்களா, சம்பிரதாயம். ஆனா இது எல்லாமே யூதர்களை சார்ந்தது. சோ அந்த யூத பாரம்பரியத்தின்படி அவங்களுடைய நம்பிக்கையின்படி இந்த ஊமை அங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்படி என்ன யூதர்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய கலாச்சாரம் அங்க என்ன சகோதர சகோதரி? அந்த கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்துல திருமணம், அந்த திருமணத்தினுடைய சம்பிரதாயங்கள் நம்ம புரிஞ்சோம்னா இந்த ஊமை நமக்கு எவ்வளவு முக்கியமான ஊமை என்று புரிஞ்சிடும். யூத கலாச்சாரத்துல அவங்களுடைய திருமணம் ரொம்ப வினோதமா இருக்கும். நம்ம ஊர் திருமணம் மாதிரி அங்க இல்ல. நம்ம ஊர்ல எப்படி கல்யாணம் நடக்குது, எப்படியோ நடந்து முடிஞ்சிருதுங்க பிரதர், அப்படி தலாதீங்க இல்லைங்க. பெண் பார்ப்பாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, அப்புறம் திருமணம் செய்வாங்க, எல்லாமே ஒரு எவ்வளவு நாளுக்குள்ள முடிஞ்சிடும், அதிகபட்சம் 2-3 மாசம் இல்லாட்டி அதிகபட்சம் 1.5 மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும். 1 வருஷம் தான் ரொம்ப லேட், அது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல ரொம்பவே லேட் இல்லைங்களா. பார்த்தா பிடிச்சதா உடனே என்ன பண்ணிடணும், அப்படித்தான் இப்ப நம்ம அங்க ட்ரெண்ட் இருக்கு.
சோ நம்முடைய வழக்கம் எடுத்தா கூட அதிகபட்சம் 6-7 மாசம் இருக்கும், அவ்வளவு அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா யூத பாரம்பரியத்துல அவங்க கலாச்சாரத்துல திருமண நிகழ்வு அவ்வளவு சாதாரணமாக நடக்காது சகோதர சகோதரிகளே. அவங்க கலாச்சாரத்தின்படி திருமணத்துக்கு முன்பு அந்த நிச்சயதார்த்தம் இருக்கு இல்லைங்களா, பெட்ரோத்தல் நம்ம சொல்றோம். இந்த நிச்சயதார்த்தம் திருமணத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க அது நடந்துடும். அந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில மணமகனுடைய சார்பில் அல்லது மணமகனுடைய குடும்பத்தார் சார்பில் மணப்பெண்ணுக்கு சில ஒரு பரிசு வழங்கப்படும். அது என்னன்னா 10 வெள்ளி காசுகள் கொடுக்கப்படும். அதுல ஒண்ணு அந்த மணமகனுடைய குடும்பத்தாருடைய சில விவரங்கள் எழுதியிருக்கலாம் அல்லது மணமகனுடைய பெயர் எழுதியிருக்கலாம். இந்த மாதிரி மணமகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறிக்கப்பட்ட இந்த 10 வெள்ளிக்காசுகள் அந்த மணப்பெண்களுக்கு பெண்ணுக்கு பரிசாக தந்துடுவாங்க, தந்துட்டு போயிடுவான் அவ்வளவுதான். மறுபடியும் மணவாளன் வந்து சரியா 1 வருஷம் கழிச்சுதான் என்ன பண்ணுவார், வந்து அந்த மணப்பெண்ணை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிடுவார், வீட்டுக்கு கூட்டிட்டு போவார். ஆனா இந்த 1 வருஷம் இடைவெளியில என்ன பண்ணணும்னா, அந்த மணப்பெண் மணவாளன் கொடுத்துட்டா அந்த 10 வெள்ளிக்காசுகளை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து மணவாளன் கல்யாணம் பண்ணுவதற்கு 1 வருஷம் கழிச்சு திரும்பி வருவார் இல்லைங்களா. இந்த மணப்பெண் என்ன பண்ணணும்னா, அந்த 10 வெள்ளிக்காசுகளை ஒரு நூலில் கோர்த்து அத நெற்றியில அணிஞ்சிட்டு மணவாளனுக்கு முன்னாடி வந்து அதை காண்பிக்கணும். இது முக்கியமான வேலை. அப்படி அந்த 10 வெள்ளிக்காசுகள் அந்த மணப்பெண் தன்னுடைய நெற்றியில அணிந்து வந்து நிற்கும் போது பாருங்க, மணவாளன் வந்து பார்ப்பாரு, முதல்ல எதைதான் கவனிப்பார்னா அந்த 10 வெள்ளிக்காசுகள் தான் அங்க கவனிப்பார். தான் கொடுத்தா 10 வெள்ளிக்காசுகளும் நெற்றியில இருக்குதா இல்லையா, சப்போஸ் 1 வெள்ளிக்காசு தொலைஞ்சு போய் 9 வெள்ளிக்காசு மாத்திரம் இருக்குதுன்னு வைங்க, என்ன ஆகும் தெரியுங்களா, கல்யாணம் கேன்சல். அவங்கதான் எதுவுமே பேச இருக்காது, வந்து பார்ப்பாரு மணப்பெண் வெள்ளிக்காசு 1-2 குறையுதுன்னா பேச்சுக்கே இடம் இல்லை, அமைதியா திரும்பி போயிடுவாங்க. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா சகோதர சகோதரிகளே, இது அவங்களுடைய கலாச்சாரம், இது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த மணப்பெண் அந்த மணவாளன் மீது எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறாங்க, அந்த மணவாளனுக்கு எந்த அளவுக்கு உண்மையுள்ளவங்களா விசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறாங்க என்கிற விஷயம் அவர்களுடைய நம்பிக்கையின்படி அந்த 1 வருஷ காலம் அந்த மணப்பெண் அந்த 10 வெள்ளிக்காசு எவ்வளவு கவனமா பாதுகாத்திருக்காங்கிறதுல தெரியும். அந்த மணமகன் மீது அன்பு இருந்து இந்நேரமும் அவருடைய நினைவுகள்ல அவங்க நிலைச்சிருந்து அவங்க வந்து தன்னை மணப்பெண்ணாக தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறத இருதயத்துல வாஞ்சியோடு எதிர்பார்த்திருக்கிற ஒரு உண்மையான ஸ்திரீயா இருந்தாங்கன்னா, ஒரு கற்புள்ள ஸ்திரீயா இருந்தாங்கன்னா அந்த 1 வருஷ காலம் அந்த 10 வெள்ளிக்காசுகளை பொக்கிஷம் போல காத்திருப்பாங்க. தன்னுடைய உண்மை விசுவாசம் அதனுடைய வெளியரகமா அதை வெளியரகமா காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் பெற்றுக்கொண்ட அந்த 10 வெள்ளிக்காசுகளை மணவாளன் வரும்போது அங்க காண்பிக்கும். இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கே போய் அது ஷைனிங் அடிச்சுட்டு இருக்குமாம். ஏன்னா மணவாளன் நினைவு வரும்போதெல்லாம் அவங்க எதை எடுத்து தான் பார்ப்பாங்களோ, இந்த வெள்ளிக்காசு எடுத்து பார்க்கும் போது அவர்கள் கைகள் பட்டு அந்த வெள்ளிக்காசு என்ன ஆயிடுமா, ஷைனிங் அடிக்குமா. ரொம்ப ஷைனிங் அடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும், இந்த அம்மா தன்னுடைய நினைவாவே அங்க 1 வருஷ காலம் கடந்திருக்கிறாங்க, தன் மீது உண்மையான அன்பு அங்க இருக்குது. இது மணவாளனுக்கு சொல்லாமலே புரிஞ்சு, அதனால்தான் ஒரு வெள்ளிக்காசு தானா போச்சுன்னா என்ன அர்த்தம், அப்போ நான் கொடுத்துட்டு போன 10 வெள்ளிக்காசு அது அது மேல இந்த லெவலுக்கு கவனம் இல்லாம இருந்திருக்கிறாங்கன்னா தண்ணீர் அவங்களுக்கு அந்த அன்பு அதெல்லாம் குறைவுள்ளதாக ஒரு அடையாளமா எடுத்துட்டு அந்த கல்யாணம் வந்து அங்க நின்னு போயிடும். சகோதர சகோதரிகள் பாருங்க, அப்போ இந்த கலாச்சாரத்தை கொண்ட யூதர்கள் மத்தியில அந்த கலாச்சாரத்திலிருந்தே ஒரு சம்பவத்தை எடுத்துட்டு கர்த்தேஸ் அங்க ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை போதிக்கிறதுக்கு ஒரு ஊமையாக அங்க சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. பாருங்க, இந்த மாதிரி கலாச்சாரத்தை கொண்ட யூத பெண்களுக்கு அந்த வெள்ளிக்காசு எவ்வளோ முக்கியமா இருக்கும் பாருங்க. அது ஏதோ ஒரு வெள்ளிக்காசுல ஏன் அந்த ஊமையில அப்படி சொல்லப்பட்டிருக்கு, காணா போறவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நல்லா டார்ச் லைட் எடுத்துட்டு ப்ரூம் ஸ்டிக் எடுத்துட்டு நல்லா வெளிச்சம் அடிச்சு வீடை கூட்டுக்குன்னு ஃபுல் போட்டு எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா அது வெறும் வெள்ளிக்காசு இல்ல, அவங்களுடைய வாழ்க்கை அது. அது கண்டுபிடிச்சிட்டு ஏன் அவ்வளோ சந்தோஷம்னா, தொலைஞ்சு போன வாழ்க்கை நேச்சு அவங்களுக்கு, திரும்ப தொலைஞ்சு போன காசு இல்ல, அது வாழ்க்கை அந்த ஸ்திரீக்கு அந்த பெண்ணுக்கு. அதனாலதான் அவ்வளோ சந்தோஷம் அங்க அவங்க வெளி காண்பிக்கிறோம். இந்த கதை தெரியாட்டி நம்ம என்ன யோசிச்சுட்டு இருப்போம், ஏன் என்னம்மா இப்படி ஒரு 10 பைசாக்காக இப்படி சந்தோஷப்பட்டிருக்காங்க. பாருங்க, அந்த பின்னணி போன் கத்திரேசு பேசின ஊமையினுடைய பின்னணி நமக்கு அங்க போய் அங்க பார்க்க போதுதான் அங்க தெரியும் இதனுடைய முக்கியத்துவம் சகோதர சகோதரிகள். சோ இந்த கலாச்சார பின்னணிய கத்திரேசு எடுத்துட்டு ஒரு அருமையான ஊமை அங்க பேசியிருக்கிறார். இப்ப அந்த ஊமையினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் நாம பார்ப்பதற்கு செல்வோம். சரி, இந்த ஊமையில யாரு ஸ்திரீ, ஸ்திரீ யாரையும் குடிக்கணும். ஏற்கனவே நாம சொல்லிட்டோம், நெய்வேலி கிளாஸ் ரொம்ப நல்ல கிளாஸ், நீங்க ரொம்ப ஷார்ப், அதே சமயத்தில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டக்குன்னு ஆன்சர் சொல்றீங்க, தேங்க்யூ, கரெக்ட். அந்த ஸ்திரீ யார் கிடையாதுடா, வசன வாசிங்க 2 கொரிந்தியர் 11:2. அந்த ஸ்திரீ யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சபை அவருடைய மனவாட்டிக்கு அடையாளமாக அங்க இருக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். சோ கர்த்தர் இயேசுவுக்கு கற்புள்ள கன்னிகையாக அந்த சபை ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம இங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இது கர்த்தர் இயேசுவுக்கும் அவருடைய சரீரமாகிய சபைக்கும் அந்த நிச்சயதார்த்தம் எப்ப நடந்துச்சுன்னா, அவரு முதலாம் வருகையில வந்து அந்த சபையை அவர் ஸ்தாபிச்சு வச்சுட்டு பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்க நடந்து முடிஞ்சது. அப்போ மனவாளனாகிய கிறிஸ்துவோடு அவருடைய மனவாளியாகிய அந்த சரீரம் இணைகிற அந்த கல்யாணம் எப்ப நடக்கும்னா, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையில அவர் வந்து தன்னுடைய மனவாட்டியாகி அந்த சபையை தன்னோடு என்ன பண்ணுவார், சேர்த்து கொள்வார். இது வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தராகிய இயேசு அவருடைய கல்யாணம் வந்துச்சு, அவருடைய மனவாட்டி சபை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுகிற காலம் அங்க வந்தது. இது நீங்க லிட்டரலா புரிஞ்சுக்க கூடாது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், கர்த்தர் இயேசு மனவாளன், சபை மனவாட்டினா அந்த சொல்லர்த்தமான கல்யாணம் என்று நீங்க நினைக்க கூடாது. சோ இந்த உலகத்தின் நடைமுறையில இருக்கிற ஒரு நிகழ்வை எடுத்துட்டு மிகப்பெரிய ஆவிக்குரிய விஷயங்களை விளக்குவதற்கு கர்த்தர் இயேசு அப்படி பேசிட்டாங்க. கர்த்தர் இயேசு மனவாளன் மாதிரி, அவருடைய சரீரமாகிய சபை மனவாட்டி மாதிரி, அந்த கணவனுக்கும் மனவாட்டிக்கும் எப்படி அந்த அன்பு ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்குமோ, ஒருத்தர் ஒருத்தரோடு ஒருத்தர் இசைந்து இருப்பாங்களோ சிந்தையில சொல்லுல செயல்ல, அது போல கர்த்தர் இயேசுவும் அவருடைய சரீரமாகிய சபையும் இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, கணவனும் மனைவியும் எப்படி வாழ்க்கையில ஒன்றுபட்டு இருக்கிறாங்களோ அதே போல கர்த்தர் இயேசுவும் சபையும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒன்றாக இணைந்து சதா காலங்களிலும் இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக அங்க இருப்போம். அதெல்லாம் உருவகப்படுத்துவதற்கு தான் அந்த கல்யாணம் அடையாளத்தை அங்க எடுத்து அங்க சொல்லப்படும். சோ கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில வந்தார், சபை ஸ்தாபிச்சு வச்சார், அங்கேயே நடந்துச்சு மனவாளனுக்கும் மனவாட்டிக்கு ஒரு நிச்சயதார்த்தம். இவர் தான் மனவாளன், இவங்க தான் மனவாட்டி. மணவாளன் மறுபடியும் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார். ஆனா மறுபடியும் இரண்டாம் அருகில வருவார். வரும்போது மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி இருப்பான். இந்த 2000 வருஷம் சுவிசேஷ யுகத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த மனவாட்டி வகுப்பாரனுடைய என்ன போயிட்டு இருக்கு? இந்த வார்த்தையை சரியா சொல்லுங்க. 2000 வருஷமா என்ன போயிட்டு இருக்கு பூமியில? மனவாட்டி வகுப்பாருடைய. இதுக்கு நீங்க கரெக்டா சொன்னா சந்தோஷப்படலாம். என்ன நடந்துட்டு இருக்கு? சேர்த்து கொள்ளுதல் ஒரு வகையில கரெக்டா சொல்றீங்க. இன்னும் வேற என்ன சொல்லலாம்? ஆயத்தம் சொல்லலாம், தெரிந்தெடுத்தல், செலக்ஷன். ஏன் சொல்ல மாட்டீங்க? செலக்ஷன் அந்த போயிட்டு இருக்குது பாருங்க. சோ இதுதான் அந்த ஸ்திரீ, ஸ்திரீ சபைக்கு அடையாளமாக அங்க இருக்காங்க. அந்த கல்யாணம் சொல்லும் போது கர்த்தர் இயேசுவோடு சபை இணைவதை அங்க குறிக்குது. ஆனா பாருங்க, அப்படி கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில் வந்து சபையை ஸ்தாபிச்சு வைத்த போது மனவாட்டி, மனவாட்டிக்கு அன்பு பரிசா கொடுத்துட்டு போனார். என்ன அது? 10 வெள்ளி காசுகள். இந்த 10 வெள்ளி காசு எதை குறிக்கணும்? இதைய முதலாம் வருகையில் கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து யார் பெற்றுக் கொண்டாங்க? சபை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. 10 வெள்ளி காசு எது குறிக்கணும்? பைபிள்ல வெள்ளி எது குறிக்குதுன்னா, சங்கீதம் 12 வாசிங்க. பைபிள்ல வெள்ளி எது அடையாளம்னா, தேவனுடைய வார்த்தைகள், வசனம், சத்தியத்துக்கு அடையாளமாக அங்கிருக்கு. ஏன்னா யோவான் 17:17 உங்களுடைய வசனமே சத்தியம் என்று கூட நாம் அங்க வாசிக்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ வெள்ளி சத்தியத்துக்கு அடையாளமா இருக்கு. ஆனா கர்த்தர் இயேசு சபையிடம் எவ்வளவு வெள்ளி காசு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு? 10 வெள்ளி காசு. அப்போ எதை குறிக்கணும்? 10 முக்கியமான சத்தியங்களை குறிக்குது. 10 முக்கியமான போதனைகள் அல்லது உபதேசங்களை அது குறிக்குது. சபை கர்த்தர் இயேசுட்ட இருந்து விலையேறப்பெற்ற 10 சத்தியங்களை, மாபெரும் உபதேசங்களை பெற்றுக் கொண்டது எங்க அது குறிக்குது? இது பழைய ஏற்பாட்டுல நிறைய நிழல்ல நாம பார்க்க முடியும். 10 நரம்பு வீணை தாவீது வாசிச்சது. அப்புறம் ஆதியாகமம் 24:10 நாம வாசிச்சோம் இல்லைங்களா? ஆபிரகாம் ஈசாக்கு பொண்ணு பார்க்க எலியேசர் அனுப்பும் போது எலியேசர் போய் ரெபெக்காவை தேர்ந்தெடுத்து எதன் மேல ரெபெக்காவை வச்சு கூட்டிட்டு வந்தாங்க? 10 ஒட்டகங்கள். முன்னால சிந்திக்க மாட்டீங்கல்ல, ஏன் 10 வெள்ளி காசு, 10 ஒட்டகம், 10 நரம்பு? ஆனா பாருங்க இப்போ எப்படி ஆச்சரியமா. சோ 10 அது ஒரு பூமிக்குரிய முழுமையை குறிக்கிற எண், பூமிக்குரிய முழுமை, எர்த்லி கம்ப்ளீஷன், எர்த்லி பெர்ஃபெக்ஷன் நம்ம சொன்னோம். சோ ஒரு முழுமையான சத்தியம், ஒரு 10 மாபெரும் சத்தியங்களே சபைக்கு அங்க கொடுக்கப்பட்டுச்சு. பாத்தீங்களா அங்க கூட அந்த நிழல்ல ஈசாக்கு யார குறிக்கிறார்? ஆபிரகாம் யார குறிக்கிறார்? பிதாவாகிய தேவன். ஈசாக்கு யார குறிக்கிறார்? ரெபெக்கா யார குறிக்கிறார்? பாரு, ஈசாக்க பாக்குறதுக்கு ரெபெக்காவு எதன் மேலதான் ஏறி போனோம்? எத்தனை ஒட்டகங்கள் பாத்தீங்களா? அப்போ மணவாளனாக கர்த்தர் இயேசு கிட்ட மணவாட்டி இணையணும்னா அவர்கள் எதைத்தான் அஸ்திபாரம் வச்சிருக்கணும்? 10 மாபெரும் சத்தியங்கள், 10 வெள்ளி காசு வச்சிருக்கணும் சகோதர சகோதரிகள். சரி, சோ இந்த 10 தெய்வீக சத்தியங்கள் அந்த 10 வெள்ளி காசுகள் அங்க குறிக்குது என்று நாம அங்க பாக்குறோம். சரி, இதைத்தான் சபை அங்க பெற்றிருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்னாச்சு உண்மையில் இல்லைங்களா? அந்த ஊமையில என்னாச்சு? அந்த 10 வெள்ளி காசுல ஒண்ணு என்ன ஆயிடுச்சு? அப்பா, ஒரு வெள்ளி காசு அந்த ஸ்திரீ தொலைச்சு போட்டான். எதை குறிக்குதுன்னா, ஆதிகால சபை கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த 10 மாபெரும் சத்தியங்களை பெற்று இருந்தாங்க. ஆனா காலப்போக்குல அதுல ஒரு முக்கியமான உபதேசம் என்ன ஆயிடுச்சு? காணா போச்சு. சபை அதை தொலைச்சுட்டாங்க சகோதர சகோதரிகள். அந்த ஒரு மாபெரும் சத்தியத்தை பற்றின அறிவிலே இருந்து சபை என்ன இருக்கிறாங்கன்னா, காலப்போக்குல வழி விலகி போயிட்டாங்க. அதுதான் அந்த ஸ்திரீ வைத்திருந்த 10 ஒண்ணு காணா போனதுக்கு அடையாளம். ஆனா நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு? அது காணா போன உடனே
அந்த ஸ்திரீ உடலை விலங்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டு கொடுக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக தேடினாள் என்று வருகிறது. எது கடையாளம் சகோதர சகோதரிகளே? ஸ்திரீ சபை கடையாளம், பத்து வெள்ளிக்காசு பத்து உபதேசங்கள் கடையாளம், காணாமல் போன வெள்ளிக்காசு காணாமல் போன மாபெரும் சத்தியத்துக்கு அடையாளம். அதைய கண்டுபிடிக்கும் விதத்துல அந்த ஸ்திரீ விளக்க கொளுத்து வீட்டை பெருக்கினது கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரையா தேடினதெல்லாம் சகோதர சகோதரிகளே காணாமல் போன அந்த சத்தியத்துக்காக சபை மத்தியில எடுக்கப்பட்டுட்ட பிரயாசத்துக்கு இது அடையாளமாக அங்க இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? இந்த அடையாளங்களை பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். ஸ்திரீ என்ன பண்ணாங்களாம்? விளக்க கொளுத்துனாங்க. விளக்கு எதுக்கு அடையாளமா இருக்கு? அஸ்னா இடங்க சங்கீதம் 119:105 பாரு, தேவனுடைய வார்த்தைகள் தான் அவருடைய ஜனங்களுக்கு தீபம், விளக்கு, வேதமே வெளிச்சம். சபை என்ன பண்ணாங்கன்னா வேதத்தின் துணை கொண்டு அந்த காணாமல் போன சத்தியத்தை தேடினாங்க. ஆனா அதுக்கு என்ன பண்ணினாங்கன்னா வீட்டை பெருக்கினாங்க. பாருங்க, அந்த விளக்கு குறிக்குது வேதம், அந்த வேதத்திலிருந்து வரக்கூடிய சத்திய வெளிச்சத்தை கொண்டு அந்த வீட்டை பெருக்கினாங்க. அந்த வீடு எது அடையாளமா இருக்குன்னா 1 Timothy 3:15 வாசிங்க. ஆம் சகோதர சகோதரிகள், அந்த வீடே தேவனுடைய சபை, சபைக்கே அடையாளமாக அங்கு இருக்கு. அப்போ இந்த சபைக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய தேடுதல் அங்க நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனா பெருக்கப்படுறது எதை குறிக்குது? வீட்டை பெருக்கிறது எதை குறிக்குது? சுத்திகரிப்பு வேலை அங்க குறிக்குது. சபைக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு அங்க போச்சு. இது எப்ப போச்சு சுத்திகரிப்பு? சுவிசேஷியுக சபைக்கு உள்ள ஒரு சுத்திகரிப்பு போச்சு. சரித்திரத்துல எங்க நம்ம பாயிண்ட் பண்ணி சொல்லலாம், ஒரு சுத்திகரிப்பு போச்சு. மார்டின் லூதர் சீர்திருத்தல், ரெஃபர்மேஷன் பாத்தீங்களா? ஒரு சில அருமையான மனுஷங்களை தேவன் சபையில எழுப்பினார். மார்டின் லூதர், ஜ்விங்லி, நாக்ஸ், இவர்கள் எல்லாம் தோன்றினாங்க. அருமையான சகோதரர்கள் வேதத்தின் வசனங்களை எடுத்து சத்தியத்தை கையில எடுத்துக்கொண்டு சபைக்குள்ள இருந்த நிறைய தப்பான உபதேசங்கள், நம்பிக்கைகள், போதனைகளா அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. சபை அது வரைக்கும் பெற்றிருந்த கள்ள உபதேசங்களை அடையாளம் காண்பிச்சு இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது என்று கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அந்த ஸ்திரீ விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்குன்னு குறிக்குது. பெருக்கும்போது முதல்ல என்னதான் கிடைக்கும்? குப்பை தான் கிடைக்கும் இல்லைங்களா? சோ மார்ட்டின் லூதர், அவர் கூட இருந்த சகோதரர்களே, வேதத்தின் அடிப்படையில் சபையினுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கும் போது கண்டுபிடிச்சாங்க. ரோம கத்தோலிக்க சபை காலம் காலமா இந்த சபைக்குள்ள கொண்டு வந்துட்ட வேத ஆதாரமற்ற உபதேசங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சான், டிட்டோவா கண்டுபிடிச்சாங்க. மார்ட்டின் லூதரே தெளிவா சொல்லிட்டார், போப் மார்க்கம் தான் ஆன்டி கிரைஸ்ட். எப்போ? 1517 சொல்லிட்டார். பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு அந்த ஒரு ஜாக்கிரதையாக தேடுதல் அங்க நடந்திருக்குது, கண்டுபிடிச்சாங்க சகோதர சகோதரிகளே. அதுதான் பாருங்க அந்த வீட்டை பெருக்கிற விஷயம் இருண்ட யுகத்துல நடந்துட்ட விஷயம். இது எப்படி நடந்துச்சுன்னா, அந்த சமயத்துல தான் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலத்துல பைபிள் டிரான்ஸ்லேட் ஆச்சு. அப்ப பைபிள் சாதாரண மனுஷங்க கையில எல்லாம் கிடைச்சது. இது ஒரு மிகப்பெரிய தெய்வீக வழிநடத்துதல் சபை கிடைச்சு. அது வரைக்கும் பைபிள் சாமானிய மனுஷங்கள் படிக்க முடியாது, ஏன்னா அது லத்தீன் மொழியில இருந்துச்சு, டெட் லாங்குவேஜ், அது யாரும் பயன்படுத்தப்படாத மொழி. ஆனா தேவனுடைய வழிநடத்தல பிரெஞ்சுல முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டு அப்புறம் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்ட உடனே இந்த மாற்றங்கள் சபைக்குள்ள நடந்துச்சு. அதுதான் அந்த ஸ்திரீ சபை விளக்கு கொளுத்தி வேதத்தின் வெளிச்சத்துல வீட்டை பெருக்கினாங்க. சபைக்குள்ள இருந்த தப்பான உபதேசங்கள், நம்பிக்கைகளை கண்டுபிடிச்சாங்க. எல்லாம் குப்பையா இருந்துச்சு. ஆத்மா அழிவே அழியாத குப்பை, எரி நரகம் குப்பை, ட்ரினிட்டி குப்பை, எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் கண்டுபிடிச்சாங்க.
அப்படி கண்டுபிடிக்கும் போது சகோதர சகோதரிகளே அவர்களுக்கு அருமையான இன்னொரு விஷயம் கூட கிடைச்சது. அந்த காணாமல் போனா வெள்ளி காசு, பாருங்க இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி அங்க தேவை. அதுதான் அந்த ஜாக்கிரதையாய் தேடினால் அப்படின்னா அது ஒரு டியூரேஷன், அது ஒரு காலப்பகுதி. அந்த தேடுதல், அந்த சீர்திருத்தல் சபைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் அங்க எடுத்துச்சு சகோதர சகோதரிகள். அப்போ அந்த சீர்திருத்தம் நடந்துச்சு, காணாமல் போன அந்த ஒரு ஆச்சரியமான சத்தியத்தை கூட அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அது என்ன? அது காணாமல் போன அந்த ஒரு வெள்ளிக்காசு, காணாமல் போன அந்த ஒரு மாபெரும் சத்தியம். சகோதர சகோதரிகளே, அது பைபிள்ல ரெண்டே ரெண்டு வசனத்துல தான் அங்க இருக்கு. அது கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில வந்திருந்த போது சபைக்கு கொடுத்த 10 மாபெரும் சத்தியங்கள்ல மிக முக்கியமான ஒரு சத்தியம். என்ன சத்தியம் சொல்லுங்க? சத்தியம் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த சத்தியம் காணா போச்சு. இப்ப சொல்லுங்க, அது பொக்கிஷமான சத்தியம், அது சபை பெற்றிருந்தாங்க, ஆனா காலப்போக்கில் அதனுடைய அறிவிலும் என்ன ஆயிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. அது அவங்க கிட்டயே இல்லை. இப்ப நான் எதுக்கு பதில் சொல்ல சொல்றேன் தெரியுங்களா? இல்லைன்றத நீங்க என்ன பண்ணணும், உணரணும். சொல்ல முடியாது, அது அவ்வளவு அருமையான சத்தியம். இல்ல பாருங்க, இல்ல காணாமே போயிடுக்கு, என்னென்னமோ சொல்றீங்க. ஒரு விலையேற்ற சத்தியம் சபை பெற்றிருந்தாங்க ஆதிகால சபையில, காலப்போக்கில் காணா போயிடுச்சு. அது எவ்வளவு ஆச்சரியமானது தெரியுங்களா? அந்த சத்தியம் அது பெற்றுக்கொண்டா அவ்வளோ சந்தோஷம். அப்போஸ்தலர்கள் அதுக்காகத்தான் ஓடிட்டாங்க. சுவிசேஷக பரிசுத்தவான்களே அந்த நம்பிக்கையிலேயே வாழ்ந்து மறிச்சாங்க. இன்னைக்கு இருக்க நீங்களும் நானும் அந்த நம்பிக்கையில தான் இந்த பூமியில நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். என்னடா சத்தியம்? வசனம் இருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 வசனம். அந்த பாருங்க, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்கள் யார் கிடையாது? இவங்க யார்? இவங்க தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிச்சவங்க. மிருகம், மிருகத்தின் சொரூபம் அதை வணங்காதவங்க. மிருகம்னா போப் மார்க்கம், மிருகத்தின் சொரூபம்னா புராட்டஸ்டன்ட் சபைகள். இதனுடைய போதனைகளுக்குள்ள உள்ள வராம, இந்த அமைப்புகளுக்கு அடிமையா போகாம, இந்த அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்துட்ட ஜனங்கள் யாரும் கர்த்தரேசனுடைய பதில் இதுக்கெல்லாம் சரியா வர மாட்டேங்குது. சபை கர்த்தரேசுவின் சரீரமாகிய சபை 144,000 பேர். இவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1,000 வருஷம் அரசாண்டார்கள். The reign of church with Jesus Christ, சபையினுடைய 1,000 வருட ஆளுகை கர்த்தர் இயேசுவோடு கூட. இதுதான் அந்த மாபெரும் சத்தியம். கர்த்தர் இயேசு கொடுத்துட்டு போனார் சபைக்கு ஆதி காலத்தில். நீங்கள் என்னோடு கூட பார்க்கட்டால், என்னோடு கூட பாருங்க. அப்போஸ்தல் பவுல் அதை பின்னால் அங்க சொல்றார், நாம் அவரோடே கூட பாடுபட்டால் அவரோடு கூட. அப்போ அப்போஸ்தலர்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? யார் கூட ஆளுகை? எவ்வளவு வருஷம் ஆளுகை? அதான் எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் தெரியுங்களா இது சபைக்கு? இது ப்ராமிஸ், வாக்கு தத்துவம் உங்களுக்கு எனக்கு, உங்களுக்கு எனக்கு கர்த்தர் இயேசு கொடுத்த வாக்கு தத்துவம். 1,000 வருஷம்
இன்னொரு பூமி அரசாளுவீர்கள். என்னைக்கு எங்க இருக்குது இன்னைக்கு? கிறிஸ்தவர்கள் கிட்ட போய் கேளுங்க. கிறிஸ்தவர்கள் கிட்ட உங்களுக்கு தேவன் என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவன், இல்லாட்டி பரலோகம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த விஷயம் என்ன, மெயின் விஷயம் என்ன? கர்த்தர் இயேசுவுடனான 1000 வருட ஆளுகை. எப்படி பாருங்க, பாருங்க, இது 6வது வசனத்துல கூட இருக்குது, அதே அதிகாரம். பாத்தீங்களா, அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இது ஒரு மாபெரும் வாக்கு தத்துவம், மாபெரும் சத்தியம். சகோதர சகோதரிகளே, இதைய பெற்றுக்கொள்ளத்தான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார் 2 தீமோத்தேயு 2:12, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அதாவது இம்மையில நமக்கு நிறைய துன்பம் இருக்குது, உபத்திரவங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது. ஆனா அவைகளை கண்டு பயப்படக்கூடாது, சோர்ந்து போக கூடாது, நம்பிக்கை விசுவாசத்தை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. அவைகளெல்லாம் சகிக்கணும். எதுக்குன்னா இதெல்லாம் அவரோடு கூட சகிச்சோம்னா தான் மறுமையில நமக்கு என்ன இருக்குது, அவரோடு கூட ஆளுகை. கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவ ஜீவியத்தை எப்படித்தான் வாழ முடியும்னா, அவங்க மைண்ட்ல என்ன நம்பிக்கை இருக்கணும், இந்த நம்பிக்கை இருக்கணும். மரிச்சதுக்கு பின்னால கர்த்தர் இயேசுவோடு கூட மகிமையில 1000 வருஷம் ஆளுகை நமக்கு வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறார் தேவன். அந்த நம்பிக்கை கண்ணு முன்னால இருந்தா தான் இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள், சோதனைகள் என்ன பண்ண முடியும், எதிர்கொள்ள முடியும். அதன் மத்தியில வைராகியம், உண்மையை காமிக்க முடியும். ஆனா ஏன் அந்த கிறிஸ்தவ மண்டலமே அதை காமிக்கலைன்னா, அவங்களுக்கு இந்த நம்பிக்கையே என்னாயிடுச்சு, போயிடுச்சு. நம்பிக்கையே கிடையாது. என்னதான் நம்பிக்கை அவங்களுக்கு? ஏதோ சர்ச்சுக்கு வார வார போனா நமக்கு எல்லாம் நரகம் இல்ல, நமக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், அவ்வளவுதான். பாத்தீங்களா? சோ இதுதான் அந்த மாபெரும் சத்தியம். இதுதான் அங்க காணாமலே அங்க போச்சே. ஆனா காலப்போக்கில சபை இத மீண்டும் அங்க பெற்று கொண்டுட்டாங்க. சகோதரர் சகோதரி பாருங்க, அதனால்தான் அந்த சந்தோஷம் அந்த ஸ்திரீ, அது ரொம்ப முக்கியம். சபை கூட கர்த்தர் இயேசுவோடு கூட இணையணும்னா அந்த 10 வெள்ளிக்காசுகளை தங்கள் நெற்றியில வச்சுடுக்கணும். அப்படின்னா நெற்றி எது கிடையாலும், ஞானம். நாம கர்த்தர் இயேசுவோடு கூட மனவாட்டியா போய் சேரணும்னா ஆசை இருக்குங்களா இல்லையா? போய் சேரணும்னா சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஞானத்துல எதை பெற்றுடுக்கணும், அந்த 10 மாபெரும் உபதேசங்களை நம்ம உள்ள வச்சிருக்கணும். அதுதான் அஸ்திபாரம். அந்த அறிவு தான் உலகத்திலிருந்து நம்மை தேவனுடைய ஜனங்களா பிரிச்சு காண்பிக்கும். சாதாரண கிறிஸ்தவர்கள் இல்லை இவர்கள், ஏசு கிறிஸ்துவின் உண்மை சீஷர்கள். எப்படி தெரியும்னா, நம்ம தலையில இருக்கும் அந்த 10 மாபெரும் உபதேசம். அதுல முக்கியமான என்ன இப்ப பார்த்தது, காணாமல் போய் கிடைச்சது. கர்த்தர் இயேசுடனான 1000 வருட அரசாட்சி. சகோதர சகோதரி, இந்த 1 சந்தோஷம் தரும் போது மற்ற 9 சத்தியங்கள்ல நமக்கு சந்தோஷம் தருமா இல்லைங்களா? மற்ற 9 காசுகள் என்ன? அது நம்மளை மீதி பாடம். அந்த 1 வெள்ளிக்காசு பார்த்துட்டோம், மீதி 9 வெள்ளிக்காசுகள் என்ன என்பது நம்மளுடைய மீதமுள்ள பாடம். ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப முதல் வெள்ளிக்காசு, முதல் மாபெரும் சத்தியம் என்னன்னா, சகோதர சகோதரிகளே, பைபிள் திறந்த உடனே தேவன் நமக்கு பொக்கிஷம் போல வச்சிருக்கிற முதல் சத்தியம் என்ன, முதல் உபதேசம் என்ன சொல்லுங்க? வாயில வந்துச்சு, கரெக்ட் தான். ஆனா எனக்கு சூசு தான் கேக்குது. பைபிள் திறந்த உடனே முதல் பாகத்துல என்ன ட்ரூத் இருக்கு கேட்டோம், ஆச்சரியமான ட்ரூத். என்னது முதல் சத்தியம்? ஆதியிலே தேவன். அது முதல் வசனம், கரெக்ட். அந்த வசனத்துல என்ன சத்தியம் வெளிப்பட்டு இருக்கு கேக்குறேன். அப்புறம் அந்த அதிகாரம் முழுக்க, 2வது அதிகாரம் முழுக்க ஒரு மாபெரும் சத்தியம் இருக்குது. படைப்பு, சிருஷ்டிப்பு, சிருஷ்டிப்பு பத்தின உபதேசம், சத்தியம்.
அந்த அதிகாரம் இல்லாட்டி உங்களுக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா எப்படி இதெல்லாம் உண்டாச்சு யார் உண்டு பண்ணாங்க எப்படி எல்லாம் உண்டு பண்ணாங்க தெரியுமா தெரியாது. இது ஒரு முக்கியமான சத்தியம். தேவன் மனுக்குலத்துக்கு ஒரு புத்தகம் தரணும்னு நினைச்சிட்டு அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது முக்கியமான பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க. அது தேவனுடைய மைண்ட். அந்த புத்தகம் எப்படி ஆரம்பிச்சா மனுஷங்களுக்கு அது பிரயோஜனம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றார், ஆதியில நான் வானத்தையும் பூமியோ சிருஷ்டித்த. பிகினிங்ல இருந்து எடுக்கணும், அதுதான் எடுக்கிறார் தேவன். அப்படித்தான் அப்படித்தான் தேவன் செய்வாங்க. அது ரொம்ப ஞானமா இருக்கும். அதை விட்டுட்டு வேற மாதிரி ஆரம்பிச்சுன்னா நல்லா இருந்திருக்குமா? நமக்கு வேற எதையுமே படிக்க மாட்டோம் இல்லீங்களா? முதல் கேள்வி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எப்படி உண்டானோம், எப்படி இந்த பூமி வந்துச்சு, எப்படி இந்த சூரிய, இதுவே யோசிச்சு தேவன் ரொம்ப தெளிவா கொடுத்தான். முதல் சத்தியம் என்னது? சிருஷ்டி பின். ஆமா, முதலாவது வெள்ளிக்காசு பாருங்க, சிருஷ்டிப்பு. வசனம் எடுங்க, அதுல ஆதியாகமம் 1 அதிகாரம் 26-27. ஆமா பாருங்க. சோ அந்த முதலாவது மாபெரும் சத்தியம் சிருஷ்டிப்பு என்று சொல்லும் போது அந்த சிருஷ்டிப்புகளையே விசேஷித்த சிருஷ்டிப்பு யார்தான்? மனுஷன். மனுஷனுடைய அந்த சிருஷ்டிப்பு பார்க்கும் போது அது தேவன் மனுஷன் எப்படி சிருஷ்டித்ததாக அங்க சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் அங்க சிருஷ்டித்ததாக அங்க சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவு ஆச்சரியம் இந்த ஒரு ஒரு வார்த்தை. தேவன் மனுஷனை தமது சாயல்ல தமது ரூபத்துல அங்க உண்டு பண்ணிருக்கிறார். அப்ப ஆதாம் எப்படித்தான் இருந்திருக்கார் சிருஷ்டிப்பின் போது? அப்படியே டிக்டோவா தேவன் மாதிரி. ஆனா தேவன் ஆவியில் இருக்கிறார், ஆதாம் எப்படி இருந்துட்டாரு? மாம்சத்தில் இருந்தார். ஒண்ணுதான் வித்தியாசம், அந்த மாதிரி இருந்திருக்கிறார். மனுஷனுடைய சிருஷ்டிப்பு சகோதர சகோதரிகளே, முக்கியமான ட்ரூத் இது. இன்னைக்கு இதுக்கு விரோதமா எவ்வளவோ கள்ள உபதேசங்கள் அங்க வந்துருக்கு பாருங்க. இந்த 10 உபதேசங்களை நம்ம பார்க்கும் போது அதே சமயத்தில் இன்னொன்னு கூட கவனிக்கணும். இந்த 10 மேலான சத்தியங்களுக்கு எதிராக சாத்தான் என்ன பண்ணிருக்கிறாரு? டூப்ளிகேட் கூட உண்டு பண்ணிருக்கிறார். கல்ல உபதேசம் தேவன் சொல்றாரு, மொத சத்தியம் நான் மனுஷன என் சாயல்ல என் ரூபத்துல பரிபூரணமா அந்த வல்லமை நீதி அன்பு ஞானம் என்ற 4 குணலட்சணம் உங்களுக்குள்ள வைத்து நான் சிருஷ்டித்திருந்தேன். மனுஷன் பூமியின் மீது ராஜாவா இருந்தாரு. சகல பிராணி ஜீவராசிகள் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இருந்துச்சு. இப்படித்தான் மனுஷனை நான் சிருஷ்டித்தேன். எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அந்த சத்தியம். தேவனுடைய அன்பு எவ்வளவு வெளிப்படுது, அவருடைய ஞானம் வல்லமை. ஆனா சாத்தான் என்ன பண்ணாரு? ரொம்ப நாள் யோசிச்சு 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 1800களில் இதுக்கு ஒரு டூப்ளிகேட் கொண்டு வந்தார். ஐயோ, மனுஷன் அப்படி எல்லாம் உண்டு பண்ணல, மனுஷன் எப்படி வந்துட்டாரு பாருங்க. அவர் மாதிரியே இருக்கிற அவருடைய டாக்டரின், சாத்தானுடைய டாக்டரின் அவர் மாதிரியே இருக்கு. எப்படி சிந்திக்கிறார் பாருங்க. ஐயோ, மனுஷன் அப்படி எல்லாம் பூர்ணமால இல்ல, அவர் எப்படித்தான் இருந்தாரு? குரங்கா இருந்தாரு, அப்புறம் அப்படி 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 அப்படியே வந்துட்டு இன்னைக்கு என்ன இருக்கிறாரு? ரெண்டும் சாதாரண விஷயம் இல்ல. தேவ ஞானம் எப்படி இருக்குன்னா, மனுஷன் பரிபூர்ணமா சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனா பாவத்துல விழுந்து இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு? கீழே வந்துட்டு சொல்றோம். சாதான் பாருங்க, அப்படி எல்லாம் இல்ல, நம்ம இருந்ததே எங்கதா? கீழே தான் இருந்தோம், குரங்கு. அப்ப குரங்கா இருந்து என்ன இருக்கிறோம் பாருங்க. எப்படி அதுதான், அதுதான் சாதானுக்கு என்ன பேரு? உங்கள் எதிராளியான சிசாசன். தேவன் என்ன சொல்றாரோ அப்படியே என்ன பண்ணுவார், அதுக்கு எதிரான நிப்பார். அதுதான் அவருடைய வேலை பாருங்க. அப்ப இந்த முதல் மாபெரும் சத்தியம் சிருஷ்டிப்பு, அதுல மனுஷனுடைய சிருஷ்டிப்பு பத்தி கூட அங்க சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது வெள்ளிக்காசு, ரெண்டாவது முக்கியமான சத்தியம் வேதத்துல என்னன்னா சகோதர சகோதரிகளே, வீழ்ச்சி. அதாவது பரிபூர்ணமாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷன் கீழ்படியாமையின் மூலம் பாவத்துக்குள்ள என்னன்னாரு? விழுந்து போனார். இதெல்லாம் ஒரு உண்மையான சபை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் அவருடைய திட்டத்தின் அம்சங்கள் ஆகிய இவைகளை தெரிஞ்சு வச்சிருப்பார். மனுஷன தேவன் அவர் சாயல பரிபூர்ணமா சிப்தித்து வைத்திருந்தார். ஃபர்ஸ்ட் டாக்டரிங் அப்படி இருந்த மனுஷன் கீழ்படியாமையின் மூலம் பாவத்துக்குள்ள வீழ்ந்தான். இரண்டாவது முக்கியமான டாக்டரிங், இதெல்லாம் அஸ்திபா பேசிக். இது தெரியலனா கிறிஸ்தவர் தான், பேருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர், பெயர் கிறிஸ்தவர், நாமினல் கிறிஸ்டியன், நாட் ட்ரூ கிறிஸ்டியன். புரிஞ்சுக்கணும், அது கடினமா இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனா இதுல ரொம்ப அஸ்திவாரம் சகோதர சகோதரிகள் பாருங்க. வீழ்ச்சி அது வசன பார்க்கணும், ஆதியாகவும் 2:16-17 அந்த வீழ்ச்சி நடந்த விதம். ஆமாம், சோ இப்படி ஏதேன சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவால் சாத்தானுடைய வஞ்சகத்தினால சகோதர சகோதரிகளே தேவனுடைய இந்த கட்டளைய அவர்கள் மீறினாங்க. ஆனா இது ரொம்ப எளிமையான ஒரு கட்டளை தான், கடைபிடிக்கிறதுக்கு ஒன்னும் கஷ்டம் எல்லாம் இல்ல. அதான் எவால் எல்லாம் அனுபவிக்கலாம் நீங்க, ஆனா அந்த மரம் அதனுடைய கனி மாத்திரம் நீங்க சிக்காது. மனசு வைத்திருந்தாங்கன்னா ரொம்ப அருமையா கீழ்படிந்திருக்கலாம். ஆனா அங்க பாக்குறோம் அந்த சாத்தானுடைய வஞ்சனை. வசனவாசி ஆதியாகமம் 3:4 இப்படியாக அந்த கீழ்படியாமைக்குள்ள ஏவாள் மூலம் ஆதாம் அங்க போனாங்க. சோ தேவனுடைய கட்டளைய மீறினா அதுக்கு பேர் என்ன? பாவம். சோ இப்படியாக அந்த பாவம் வந்து மனு குலத்துக்குள்ள பிரவேசிச்சு. அதான் வசனம் வாசிக்கிற அப்புறம் பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். சோ ஆதாம் ஏவாள் மரண சாபத்துக்கு உள்ளானாங்க. ஆனா ஆதாம் ஏவாள் மாத்திரமல்ல, அதன் மூலம் யாரு? பாவம், மரணம், சாபத்துல போயிட்டாங்க முழு மனுக்குல. வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, ஆதாம் மூலம் அந்த பாவம் மற்றும் மரணமே மனுக்குலத்துக்கு அங்க வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு நம்ம சொல்றோம், பரிபூரணத்துல சிருஷ்டிக்கப்பட்டிருந்த மனிதன் பாவத்திற்குள்ள விழுந்து போன நிலைமையில நம்ம காண்பது நம்ம காண முடியுது. சோ இன்னைக்கு நாமெல்லாம் பரிபூர்ண மனுஷங்களே இல்லை. அந்த பரிபூர்ணத்துல இருந்து ரொம்ப என்ன இருக்கிறோம்? கீழே வந்திருக்கிறோம். ஆமாங்க, நம்மெல்லாம் பரிபூர்ணமா இருந்தா இவ்வளவு பயங்கரமா இருக்க மாட்டோம். பார்வையில குணத்துல எல்லாம் ரொம்ப யார் மாதிரி இருந்திருப்போம் பரிபூர்ணமா இருந்தா? கரெக்டா சொல்லுங்க. ஆனால் யார் காயில சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்? தேவனுடைய, அதுதான் பரிபூர்ணம். ஆனா இது நம்ம கண்டிப்பா இது அவருடைய சாயல நம்ம சொல்லவே மாட்டோம். அவ்வளோ டீக்ரேட் ஆயிட்டு விழுந்து போன நிலைமையில அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ வீழ்ச்சி பாவத்துக்குள்ள மரணத்துக்குள்ள, பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க இதுக்கு விரோதமா சாதனை என்ன? என்ன ஒரு பொய் கொண்டு வந்தாரு? அடடா, மனுஷனுக்கு என்னவே இல்லை. தேவன் சொல்லிட்டா நீங்க சாகவே சாவாய். சாத்தன் என்ன பண்றாரு உடனே? யார் சொன்னா நீங்க சாகவே சாவதில்ல? உங்க சரீரம் தான் விழுகுது, உங்க ஆத்மா என்ன வருது இல்ல? அது பாருங்க, இன்னொரு புது கல்ல உபதேசம் கொண்டு வாண்டா. உங்க ஆத்மா சாகவே சாகிறது இல்ல, அது அப்படியே வாழ்ந்துட்டு அங்க இருக்கும். சாத்தான் உடனே இதுக்கு ஒரு டூப்ளிகேட் அங்க கொண்டு வந்திருக்கிறோம். சரி இருக்கட்டும், முத உபதேசம், முத வெள்ளிக்காசு, தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், இரண்டாவது மாபெரும் சத்தியம் வெள்ளிக்காசு என்னன்னா அந்த சாயல இருந்து மனுஷன் என்ன? பாவத்துக்குள்ள மரணத்துக்குள்ள வீழ்ந்து போனார். மூன்றாவது சத்தியம் என்ன? முக்கியமான சத்தியம் மூன்றாவது, வெள்ளி காசு சகோதர சகோதரிகள், பாரு. மூன்றாவது அந்த மாபெரும் சத்தியம் என்னன்னா, இவ்விதமாக பரிபூர்ணத்துல சுத்திக்கப்பட்டு பாவத்தினால மரணத்துக்குள்ள விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டு கொள்வதற்காக கர்த்தர் இயேசு மாம்சத்துல பூமிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்தார் ஈடு பலியாக. வசனம் 1 தீமோத்தேயு 2:5-6 வாசிக்கிறோம். ஆமா சகோதர சகோதரிகளே, சோ கர்த்தர் இயேசு இந்த பாவத்துல மரணத்துக்குள்ள விழுந்து போற மனுக்குலத்தை மீட்டுக் கொள்வதற்காக தன் ஜீவனை கல்வாரி சிலுவையில ஆதாமுக்கு நிகரான ஒரு பலியாக அவர் அங்க கொடுத்தார். அதுதான் ஈடுபலியினுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். ஏன்னா தேவனுடைய நீதி என்ன சொல்லுதுங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு. அப்ப பரிபூர்ண ஜீவனுக்கு இன்னொரு பரிபூர்ண ஜீவன். பரிபூர்ண மனுஷன், அவர் பாவம் செய்து விழுந்து போனார், அவரை அந்த சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்ளணும்னா அவருடைய ஸ்தானத்துல அந்த தண்டனை இன்னொரு என்ன பண்ணணும், வாங்கிக்கணும். ஆதாமுக்கு நிகரா இன்னொரு மனுஷன் வரணும்னா பூமியில யாருமே இல்ல. சோ கர்த்தர் இயேசு அதுக்கு முன்ன வரைக்கும் பரலோகத்துல எப்படி இருந்துட்டாங்க, எப்படி இருந்துட்டாங்க பூமியில வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு பரலோகத்துல என்ன பேர், மிகாயேலா இருந்தவர் மனுஷ சரீரம் எடுத்துட்டு அந்த பரலோகத்தின் மகிமையை வித்துட்டு மனுஷ சரீரம் எடுத்து ஆதாமுக்கு நிகரா மாம்சத்துல அங்க வந்து தன்னுடைய ஜீவனை அங்க கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம யோவான் 3:16 எல்லாம் கூட அங்க வாசிக்கிறோம். இப்படியாக கர்த்தர் இயேசு ஆதாமுக்கு நிகராக தன் ஜீவனை பலியாக கொடுத்ததின் மூலம் ஒரு வசனம் வாசிங்க, 1 Corinthians 15:21-22. ஆதாமுக்குள்ள எல்லாரும் மறிச்சாங்க, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள எல்லோரும் உயிர் தள்ளுவாங்க. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு உபதேசம், ஈடுபலியினுடைய சத்தியம். தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்திருக்கிறார்னா அந்த ஈடுபலியில நமக்கு அங்க தெரியும். தன் குமாரனையே பலியாக தந்துட்டார். அது மாத்திரமல்ல, யாரை மீட்டுக்கிறதுக்கு தந்துட்டார், எல்லா மனுஷங்களும். ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை, ரொம்ப முக்கியம். எல்லா மனுஷரையும் மீட்டுக் கொள்ளுவதற்கு கொடுத்தார். சோ தேவன் அவரை சிருஷ்டித்தார், சிருஷ்டிகள் எல்லார் மேல எவ்வளவு அன்பு வழங்கியிருக்கிறார். சோ இது சத்தியமா இருக்குது. மூன்றாவது மாபெரும் சத்தியம் ஈடுபலி, அதன் மூலம் எல்லா மனுக்குலத்துக்கும் கிடைக்கிற ரட்சிப்பு. அந்த சாத்தான் இதுக்கு என்ன டூப்ளிகேட் பண்ணார், இல்ல இல்ல யாருக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு மாத்திரம் தான் ரட்சிப்பு. கிறிஸ்தவர்கள் மாத்திரமே பரலோகம் போவாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மற்ற எல்லோரும் எங்க போயிடுவாங்க. பாருங்க சாத்தான் எப்படி ட்விஸ்ட் இருக்குது பாருங்க, அந்த ட்விஸ்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான உபதேசம், அதுதான் நம்ம படிச்சு படிச்சு மறுபடியும் சொல்றோம். இதெல்லாம் அடிப்படை, பரிபூர்ணமாக சுத்திக்கப்பட்டது, பாவத்துக்குள்ள விழுந்து போனது கீழ்ப்படியான் மூலம், அந்த விழுந்த நிலையிலிருந்து மீட்கொள்ள கர்த்தர் இயேசு வந்து ஈடுபலி தந்தது, அதன் மூலம் உலகம் பெற்றுக்கொள்ற ஆட்சி. ஆனா சாத்தானு அதை கூட தன்னுடைய தந்திரத்தினால அங்க வேற மாதிரி உபதேசம் அங்க கொடுத்திருக்கிறது பாக்குறோம். ஆனா அதெல்லாம் நமக்கு தப்பு என்பது இப்போ தேவனுடைய கிருபையில அங்க தெரிஞ்சிருக்கு சகோதர சகோதரிகள். சோ இது மூன்றாவது வெள்ளிக்காசு. நான்காவது வெள்ளிக்காசு, நான்காவது மாபெரும் உபதேசம் என்ன சகோதர சகோதரிகள் பாருங்க. நாலாவது என்னன்னா, அந்த ஈடுபலியை தொடர்ந்து வரக்கூடிய உபதேசம், நீதிமான் ஆக்கப்படுதல். தெளிவா சொல்லணும்னா விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல். இதெல்லாம் பைபிள் வார்த்தைகள், பிப்ளிக்கல் டேர்ம்ஸ். அந்த ஒரு வார்த்தையும் ஒரு ஆச்சரியமான உபதேசத்தை நமக்கு தருது. ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுதல். வசனம் பாருங்க, ரோமர் 1:17 சொல்லும் போது, பாருங்க, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்.
பாருங்க, விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதி. என்னன்னா இப்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்துக்காக தன்னை பலியாக தந்துட்டார், நம்முடைய பாவங்களுக்காகத்தான் கர்த்தர் இயேசு மரிச்சிருக்கிறார் என்று அவர் பலியின் மீது விசுவாசம் வைக்கும் போது நம்முடைய பாவங்கள் உடனே என்னாகப்படுது, என்னாகப்படுது, மன்னிக்கப்படுது. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா நெக்ஸ்ட் நாம என்ன ஆகுறோம், தேவனுடைய பார்வையில நீதிமான் ஆகுறோம். பாருங்க ஒரு ப்ராசஸ் இது. உண்மையிலே நம்ம யார், ஆதாமின் சந்ததி, அவருடைய விழுகையில பங்கு இருக்கு. அவர் போலவே நாமளும் பாவம் மரண சாபத்துக்குள்ள உள்ளாயிட்டோம். ஆனா கர்த்தரே சாதாமுக்கு நிகரா ஈடுபலி கொடுத்துட்டார், அப்ப நமக்காகத்தான் கொடுத்திருக்கிறார். இதை நாம விசுவாசிக்க போது கர்த்தரே நமக்காக ஈடுபலி கொடுத்துட்டார், அவர் பலியின் மூலம் நாம நீதிமான் ஆகிறோம். அந்த அந்த விசுவாசம் வந்துச்சுனாவே தேவன் என்ன பண்றாருன்னா நம்ம பாவங்களை எல்லாம் நீக்கி போட்டுட்டு நம்மை நீதிமான்களாக பாக்குறோம். பாத்தீங்களா, இதுதான் என்ன சொல்றது, விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுதல். லட்சுண வாசிங்க அப்போஸ்தல் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே, இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். உண்மையில சொல்லணும்னா நீங்க நானு தேவன்கிட்ட இருந்து மொதல் கிஃப்ட் என்ன வாங்கிருக்கிறோம்னா இந்த விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுது. இல்லாட்டி தேவன் நம்ம பக்கம் திரும்பவே மாட்டார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, தேவன் யார் கூட உறவே வச்சுக்கிறது இல்ல, பாவிகளோட வச்சுக்கிறது இல்லைங்களா. ஆதாம் பாவம் செஞ்சு என்ன பண்ணார், ஆதாம் நீ ஏதே தோட்டம் என்ன பண்ணுங்க, காலி பண்ணுங்க, போலாம் நீங்க போலாம், அவ்வளவுதான். அவருக்கு முகம் திருப்பிட்டார். ஆனா பாவம் செய்யாத வரைக்கும் ஒவ்வொரு நாள் சாயந்தரத்தில் அவர் கூட உறவாடினார், அந்த உறவு இருந்துச்சு. எப்ப பாவம் செஞ்சார வசனம் சொல்றது, தேவனுடைய சமூகத்துக்கு விலகினான். தேவன் பாவிகளோட தொடர்பே வைக்கிறது இல்ல, அப்படித்தான் நாமளும் இருந்தோம். ஆனா எப்ப அவருடைய குமாரனுடைய பலி மேல விசுவாசம் வச்சுமோ அப்ப தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சுட்டு நம்மள என்னன்னு நினைச்சிட்டாரு, நீதிமான் நினைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பக்கம் திரும்பிட்டு நமக்கு இன்ன வரைக்கும் இந்த உறவு, இந்த சக்தியோ, இந்த அழைப்பெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். பாத்தீங்களா, இந்த உறவுக்குள்ள வராதவங்க கதெல்லாம் தெரியுது இல்ல, பாருங்க பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தா கூட அவங்களுக்கு தெரியுது இல்ல. இந்த சத்தியம் எல்லாம் தேவனுடைய உண்மை புத்திரம் இருக்கு. வேற யாருக்கும் கிடையாது. உண்மையான உறவுக்குள்ள வந்தாதான் அவருடைய பொக்கிஷத்தை சொந்த கொண்டாட முடியும். யாருக்கு வேணா போய் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய போதகரு, பாஸ்டர், தீர்க்க தரிசி, இந்த சத்தியம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு ஊமை கேட்டா திரு திருன்னு மொழிப்பாங்க, தேவன் தரமாட்டாங்க, இது அவருடைய பிள்ளைகளுக்கே உரிய பொக்கிஷம். அந்த உறவுக்குள்ள வரணும். ஆனா அந்த உறவுக்குள்ள கர்த்தர் இயேசுனுடைய பலியின் மீது உண்மையான விசுவாசம் வச்சு அது இருதயத்தில் இருக்கணும். அந்த விசுவாசம் கர்த்தர் இயேசு என் பாவத்துக்காக மறிச்சிட்டார், அதை விசுவாசிக்க அடுத்த நிமிஷம் தேவன் நம்ம பாவத்தை தூக்கி வீசுறார், மகனே பாக்குறார், மகளேன்னு பாக்குறார் நம்ம. எவ்வளவு ஆச்சரியம், இது ஒரு பெரிய கிருபை. அதனாலதான் நாம இன்னைக்கு உரிமையில ஜெபிக்க முடியுது. அப்பா அப்படின்னு நீங்க நைட் போய் ஜெபிக்கிறீங்க இல்லைங்களா, எப்படி அவர் முகத்தை பார்க்க முடியுது, கண்ணு மூடி தியானிக்க முடியுது, உங்கள் ஜெபம் கேட்கப்படுது. உங்களுக்கு என்ன ஒரு என்ன ஒரு உறுதி, எப்படி அந்த உறுதி கிடைச்சது, கர்த்தர் இயேசு பலி அதன் மேல கிடைச்சிட்டா அந்த பாவம் மன்னிப்பு நீதிமா நாக்கப்படுது. இல்லாட்டி நீங்க எவ்வளவு நேரம் வேணா ஜெபிங்க, எவ்வளவு உருக்கமா ஜெபிங்க, அந்த ஜெபம் எங்க போறது கிடையாது, போறது கிடையாது. எவ்வளவு பெரிய கிருபை. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லும் போது இந்த நீதிமான் ஆக்கப்படுதல்ல அத ஒரு வஸ்திரம் போல சொல்லப்படுது. வசனம் வாசிங்க, பாருங்க அவர்
ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் அந்த தேவ நீதி நமக்கு எப்படி போடப்பட்டிருக்கிறாமா, ஒரு சால்வை மாறியம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல். தேவ நீதி எப்படி நமக்கு வந்திருக்குன்னா ஒரு சால்வை மாறி. நம்ம உண்மையிலேயே நீதிமான்களா? ரொம்ப யோசிக்கிறீங்க, உண்மையில நீதிமான்களா? இல்ல பிரதர், கான்பிடண்டா சொல்லுங்க, அது கரெக்ட். நம்ம பாவிகள், பாவிகள். ஆனா விசுவாசிக்கும் போது தேவன் என்ன பண்றாரா, நீதிமான் என்று நினைச்சுக்கிறார். ஆனா நம்ம உண்மையில யாருக்கான், மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, பாவிகள் தான். ஆனா தேவன் என்ன பண்றாரா, மகனே மகளே, என்னுடைய மகனுடைய பலிமேல நீங்க விசுவாசம் வச்சனால உங்கள் பாவத்தை நான் மறந்துட்டேன். இப்ப நான் உங்களை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவர் எப்படி நம்ம பாவத்தை மறக்க முடிஞ்சதுன்னா, அவருடைய நீதியை எடுத்து நம்ம மேல என்ன பண்றாரு, ஒரு சால்வை மாதிரி போடுறார். அப்படின்னா அந்த சால்வை நல்லா வெள்ள வெள்ளேன்னு பரிசுத்தமான சால்வை நல்லா மாட்டிட்டு தான் நிக்கிறோம். நாம அதை பார்க்கும் போது தேவனுக்கு எதுதான் கண்ணுக்கு தெரியுது, நம்மள பார்க்கும் போது அந்த சால்வை தான் அவருக்கு தெரியுது. அந்த உள்ளுக்குள்ள என்ன எல்லாம் ரொம்ப பாவம். ஒரு பிச்சைக்காரர் கூப்பிட்டு ஒரு ரேமேன்ஸ் கோட்டு வாங்கி மாட்டி விட்டீங்கன்னா, தூரத்துலேருந்து பார்த்தா அவர் எப்படித்தான் இருப்பாரு, நல்லா டிப்டாப்பா இருப்பார், துர மாதிரி இருப்பார் இல்லைங்களா. ஆனா உள்ள ஓபன் பண்ண அப்படித்தான் யாருடைய நிலைமை, நம்ம நிலைமை பாவிகள் பை நேச்சர் பை பர்த். ஆனா கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வச்சோம், தேவன் நம்ம பாவத்தை என்னாத படிக்கி அவர் நீதியை எடுத்து நமக்கு சால்வியா உறுத்திட்டு, இப்ப அவர் நம்மளை பார்க்கும் போது அவருடைய நீதி நம்முடைய பாவங்களை அவர் கண்ணுக்கு மறைச்சிட்டு நம்மளை நீதிமான்களா காவிங்க. அதனால்தான் நம்ம தேவனே அப்பா என்று நம்ம முடியும், உறவே இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு அங்க கிடைக்குது பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுகிறோம், மிக மிக முக்கியமான விஷயம். ஆனா சாத்தான் என்ன பண்ணார், இதுக்கு கூட ஒரு உபதேசம் கொண்டு வந்தார், விசுவாசத்தினால எல்லாம் உங்க பாவம் மன்னிக்கப்படாது, நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், போய் பாஸ்டர் கிட்ட ஃபாதர் கிட்ட பாவம் சொல்லணும், என்னென்னலாம் பாவம் சொன்னீங்கன்னா அது அவர்கிட்ட சொல்லணும், அவர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாரு, அதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்க நல்லா கரெக்டா ஃபில் பண்ணி அதுக்கு ஒரு 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 பாவத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், ஃபைன் வேற கட்டணும். சில பாவங்கள் ரொம்ப தீவிரமா இருந்துச்சுன்னா ஃபைன் கட்டினதோட பத்தாது, உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கணும், நல்லா வருத்திக்கணும், முட்டி போட்டுட்டு படிக்கட்டெல்லாம் ஏறணும், மலையெல்லாம் ஏறணும். இதெல்லாம் இது வந்துட்டு ரோம கத்தோலிக்க திருச்சபை அங்க கொண்டு வந்துட்டா அந்த விஷயங்கள் சகோதர சகோதரிகள், இது சாத்தான் கொண்டு வந்து இந்த விஷயம்தான் மார்ட்டின் லூதருக்கு கண்ணு துறக்க வச்ச விஷயம். அவர் அந்த ஒரு பாயிண்ட்ல தான் ஹர்ச்சின்னு வெளிச்சது. இது வசனத்துல விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் போட்டு இருக்குது, ஆனா இவங்க இந்த மாதிரி சொல்றாங்களே, அவரே அந்த பாவம் மன்னிப்பு சீட்டு வாங்கி ரோமுக்கு போய் அந்த ஒரு படிக்கட்டுகள் மேல முட்டி போட்டு போயிட்டு இருக்கும் போது தான் அவருக்கு இந்த ஒரு வசனம் கிளிக்காச்சு, நல்லா சுருக்கி தூக்கி வீசிட்டு வந்தார், வந்துட்டு பைபிள் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சாரு, அப்படியே கண்டுபிடிச்சாரு இந்த சபைக்குள்ள இருக்கிற 95 மாபெரும் கல்ல உபதேசம் எழுதி ஒட்டினாரே, ஆரம்பிச்சது சீர்திருத்தல் பாருங்க எவ்வளவு ஆச்சு. இது 4வது முக்கியமான வெள்ளிக்காசு. 5வது முக்கியமான வெள்ளிக்காசு என்னன்னா சகோதர சகோதரிகளே, நீதிமான ஆக்கப்படுதலை தொடர்ந்து அங்க வருது, அதுக்கு பேரு பரிசுத்தம் ஆக்கப்படுதல், சாங்கிபிகேஷன் பை ட்ரூத். சத்தியத்தினால பரிசுத்தம் ஆக்கப்படுது, அதாவது தேவனுடைய கிருபையினால கர்த்தர் இயேசுவின் பலி மேல விசுவாசம் வச்சு நீதிமான் ஆக்கப்படுகிற ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவனும் சகோதர சகோதரிகளே, அதுக்கு பின்பு ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல் வழியாக கடந்து போகணும். அது என்னன்னா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் வளர்ச்சி அடையணும், குமாரனுடைய சாயலை அவர்கள் தரித்து கொள்ளணும். இந்த வசனத்துல பாக்குறோம் ரோமர் 12:1, பாருங்க இது 5வது மாபெரும் தெய்வீக சத்தியம் சகோதர சகோதரிகளே. ஏற்கனவே நீதிமான் ஆக்கப்பட்டுட்ட ஒரு பாவி அவர் என்ன ஆயிடுறாருன்னா, பாவத்தினுடைய வழியில் இருந்துட்டு கழுவப்பட்டு இருக்கிறதாங்க, கழுவப்பட்டு வந்துடுறார். ஆனா வந்ததுக்கு அப்புறம் மேல் மேலும் அவர் என்ன ஆகணும்னா, அந்த பரிசுத்தமாக்குதல்ல முன்னே செல்ல வேண்டியவராக அங்க இருக்கிறார். அது இந்த பரிசுத்தமாக்குதல் எப்படி நடக்கும்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தன்னுடைய சுய சித்தத்தை அவர் முற்றிலும் வெறுத்துட்டு யாருடைய சித்தத்தை முழுசும் எடுத்துக்கொள்ளணும், தேவனுடைய சித்தத்தை எடுத்துக்கொள்ளணும். சாங்டிஃபிகேஷன், இதுக்கு என்ன பேருனா பாருங்க, அந்த அர்ப்பணிக்கிறது சொல்றோம், அந்த கன்சக்ரேஷன் கூட நம்ம அங்க சொல்லலாம். தேவனுடைய சித்தம் செய்வதற்காக உலகத்தை மாம்சத்தை பாவத்தை விட்டு விலகி அவரிடத்துல சேர்வதற்கு பேர் தான் பரிசுத்தமாக்கப்படுதல். இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள அங்க நடந்து நிறைவேற வேண்டிய விஷயம். அப்போஸ்தலர் பவுல் இங்க கேட்கிறார் பாருங்க, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை என்ன பண்ணணும், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும், ஆனா அது தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும், பரிசுத்தமான பலியாக அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகள். சோ இது கிறிஸ்தவ வாழ்க்கையில வெறும் பகுதி, இந்த நிலைமையில தான் நாம அங்க கழிப்போம். பாவிகளாக நம்மை உணர்ந்திருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி விசுவாசிப்போம், அதனால உடனே நீதிமான் என்று எண்ணப்பட்ட நிலைமைக்கு வந்துடுவோம். ஆனா வந்ததுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா மேலும் மேலும் பாவம் அதனுடைய வழிகளை விட்டு பரிசுத்தமாக்கப்பட்டுட்டு கர்த்தர் இயேசுனுடைய சாயலுக்குள்ள குணலட்சணங்களுக்குள்ள அந்த அன்பு, பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், சகிப்புத்தன்மை, இந்த குணலட்சணங்கள்ல வளர்வதற்கே நம்முடைய வாழ்க்கை பெரும் பகுதி அங்க போகும். இந்த பரிசுத்தமாக்குதல் மரண பரியந்தம் வரைக்கும் நடக்கும். ஏன்னா அது குமாரனுடைய சாயல் அடையிறதுன்னா சாதாரண விஷயமே அங்க இல்ல சகோதர சகோதரிகள். சோ இது பரிசுத்தமாகுதல் ஆகிறதுக்கு தேவன் நம்ம என்ன பண்றாருன்னா, வசன வாசிங்க, பாருங்க நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அந்த ஆவியின் மூலம் நம்மை ஒரு ஜெனிப்பிக்கலுக்குள்ள கொண்டு போறார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம் இல்லைங்களா, என்ன சப்ஜெக்ட், புதிய சிருஷ்டி, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல், ஸ்பிரிட் விகட்டல் நமக்குள்ள நடக்குது. பரிசுத்த ஆவியின் மூலம் ஒரு புது சிந்தை நமக்குள்ள அங்க ஜெனிப்பிக்கப்படுது. அந்த பரிசுத்த ஆவி நம்ம பெறும் பொழுது நமக்கு பாருங்க வசனம் வாசிங்க, ஜென்ம சுபாவமா நம்ம இருக்கும் போது நமக்கு தேவனுடைய பரம ரகசியங்கள் ஒன்னும் புரியறது இல்ல. ஆனா எப்ப பரிசுத்தாவி நமக்கு கிடைக்கப்படுதோ அப்ப நமக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது, ஆவிக்குரிய விஷயம், என்ன ஆவிக்குரிய விஷயங்கள், தேவனுடைய திட்டம் பாருங்க, அவருடைய சத்தியம் நமக்கு விளங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இது ரொம்ப முக்கியம், பரிசுத்தாவி முக்கியம், அது வந்தாத்தான் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு புரியும், அதனுடைய வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா பாருங்க, அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் இதன் மூலம் தான் நடக்குது. உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். பாத்தீங்களா, ஒரு பாவி பாவ வழிகளில் இருந்து பரிசுத்தமாக்கப்படுவது என்பது சத்தியத்தினுடைய வல்லமையினால் தான் நடக்குது. நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா, இவ்வளோ வாரத்தில் அதை உணர்ந்திருக்கணுமே, நீங்க இவ்வளோ கிளாஸஸ் நீங்க கேட்கும் போதே உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கணும். உண்மையா இந்த கிளாஸ் நீங்க கேட்கறவங்களா இருந்தா அந்த சத்தியம் அதனுடைய வல்லமை இந்நேரம் உங்களுடைய சிந்தையில வார்த்தையில செயல்பாடுகள்ல முன் இல்லாத அளவுக்கு ஒரு குறிப்பிடும்படியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கணும். உண்மையிலே அந்த சத்தியம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, அந்த சத்தியம் உங்களுக்குள்ள கிரியேஷனை அனுமதிச்சிருந்தீங்கன்னா உங்கள் சிந்தை பரிசுத்தம் ஆயிடும். அதுதான் த பவர் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தினுடைய வல்லமை சகோதர சகோதரி. தேவனுடைய சத்தியம் அந்த வல்லமை இருக்கு, அவர் சத்தியம் தான் நம்ம என்ன பண்ணும் அங்க பரிசுத்தம் ஆக்கும் சகோதர சகோதரி. பாருங்க தேவ சித்தம் கூட அதுவா தான் இருக்கு. வசனம் வாசிங்க,
ம்
விதமாக நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவை அடைஞ்சு அதன் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு பெரிதான ரட்சிப்புகள்ல போக வேண்டும் என்பதே தேவன் நம்ம மீது கொண்டிருக்கிறார் ஒரு அருமையான சித்தம். சகோதரா சகோதரிகள், சோ இந்த மாபெரும் சத்தியத்தை கூட சாத்தான் வந்துட்டு அங்க மறைச்சிருக்கிறாரு. சாத்தான் இதை எப்படி மறைச்சிருக்கிறாருன்னா, சத்தியத்தின் மூலமெல்லாம் பரிசுத்தமாக முடியாது, நீங்க பரிசுத்தமாகணும்னா நிறைய நல்ல கிரியைகள் செய்யணும், சமூக சேவைகள் செய்யணும், அனாதைகளுக்கு சாப்பாடு போடணும் பிறந்த நாள், அப்போ சோசியல் சர்வீஸ் செய்யணும். பாருங்க சாத்தான் வேற மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம கிரியைகள்னாலதான் நம்ம பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்க முடியும் என்று சாத்தான சபைகளுக்குள்ள கள்ள உபதேசம் கொண்டு வந்திருக்கிறோம். தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது ஐந்தாவது வெள்ளிக்காசு. ஆறாவது வெள்ளிக்காசு என்ன பாருங்க, நீங்க கவனிச்சீங்களா, இந்த ஒவ்வொரு உபதேசமும் ஒரு செயின். தேவன் மனுஷனை பரிபூர்ணமா சிருஷ்டித்தார், முதல் சத்தியம். ஆனால் பரிபூர்ணத்தில் இந்த பாவத்துக்குள்ள கீழ்ப்படியான மூலம் விழுந்து போனான், இரண்டாவது சத்தியம். விழுந்த மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ள கர்த்தர் இயேசு தந்தார் ஈடு பலி, மூணாவது சத்தியம். அந்த பலி விசுவாசிச்சீங்கன்னா ஆகுறீங்க, நீங்க நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமைக்கு. நாலாவது சத்தியம், நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமைக்கு எப்ப வரீங்களோ மேற்கொண்டு என்ன ஆகுறீங்க, நீங்க பரிசுத்தமாகறீங்க. ஐந்தாவது சத்தியம், இந்த பரிசுத்தமாக்குதல் உங்களுக்குள்ள போகும் போது நெக்ஸ்ட் ட்ரூத் உங்களுக்குள்ள தேவன் செய்யற அடுத்த விஷயம் என்னன்னா, தெரிந்தெடுத்தலுக்குள்ள நீங்க ஒரு அங்கமா வரீங்க. இது என்னது தெரிந்தெடுத்தல்? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா செலக்ஷன். சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த மாபெரும் சத்தியத்தை பெற்று தேவனுடைய திட்டத்துல ஒரு மிகப்பெரிய தெரிந்தெடுத்தலுக்குள்ள நாம பங்கு பெறுகிறோம். வசன வாசிங்க, எபேசியர் 1:4. பாருங்க, தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணிருக்கிறாரு, தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியம். யார் இந்த நம்மை வகுப்பார்? அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் இந்த வசனம் இல்லைங்களா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இது யார் குறிக்குது? நம்மை. அப்போஸ்தலர் அப்போஸ்தல் பவுல், அவர் கூட இருந்தவங்கள் மாத்திரம் குறிக்குதா இல்ல, யாரை குறிக்குது? இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் வரக்கூடிய கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரமாகிய சபை. பாருங்க, இந்த சபை உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் என்ன பண்ணிட்டாங்க, முன் குறிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கர்த்தர் இயேசுவினுடைய சபை 144,000 பேர் என்பது உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் முன் குறிச்சிட்டார், தெரிந்து கொண்டுட்டார். என்ன அர்த்தம்? தேவ திட்டம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டார். எப்படி? என்ன செலக்ட் பண்ணிட்டார்? என்ன தெரிந்து கொண்டுட்டார்? யார் யாரு இல்லைங்களா? சிஸ்டர் வருவாங்க, இந்த பிரதர் வருவாங்க. அது இல்ல, அப்படி பண்ணுனா அது தேவ நீதியா? அது தேவ நீதி. சபை கர்த்தரேசுக்கு சரீரம் எண்ணிக்கை 144,000. எப்படி இருப்பாங்க? கர்த்தர் இயேசுவை நடிச்சு உடங்களை நடப்பாங்க, அவருடைய தாயிற்கே வளருவாங்க. அதுக்காக நல்ல போராட்டத்தை போராடி மரண பரியந்த உண்மையா இருந்து ஜெயிப்பாங்க. ஜெயம் கொண்ட பின்னால அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அந்த சபைக்குரிய எல்லா விஷயங்களும் என்ன போயிட்டார்? தேவன் முன்கூட்டியே தீர்மானிச்சுட்டார். ஆனா அதுக்குள்ள வருவது யார் கையில இருக்குது? அழைப்பு கொடுக்கிற நமக்கு அங்க வருஷம். இதுதான் அந்த தெரிந்து கொள்ளுதல் சகோதர சகோதரிகளே. சோ இது ஒரு ஆச்சரியமான சத்தியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இதை அறியாம இருக்கிறாங்க. இது கூட இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த செலக்ஷன் ப்ராசஸ் போகுது, இந்த தெரிந்தெடுத்தல் நிறைவேறி கொண்டு இருக்குது. கர்த்தர் இயேசுவின் சரீர அங்கங்கள் ஆகும் வாய்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு அளிக்கப்பட்டு
சத்தியத்தின் மூலம் அந்த வாய்ப்புக்குள்ள போகிறவங்களுடைய தெரிந்தெடுத்தல் போயிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியல, எத்தனை பேருக்கு தெரியல. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கொள்ற பாக்கியத்துல அங்க இருக்கிறீங்க சகோதர சகோதரிகளே. பாருங்க, இதுதான் அந்த செலக்ஷன் ப்ராசஸ் சகோதர சகோதரிகளே. இதுக்கும் கூட சாத்தானே ஒரு கலோபதேசம் கொண்டு வந்தார். அது ஒரு முக்கியமான ஊழியர் மூலம் வந்துச்சு. கெல்வின், கெல்வின் அப்படின்னு இருந்தார் ஒரு முக்கியமான உபதேசம், அந்த ஒரு சபையை வழி நடத்தினவங்களும் முக்கியமானவர். அவர் என்ன சொன்னார்னா, தேவனு யார் யார்தான் அந்த வாய்ப்புல வருவாங்கன்னு என்ன பண்ணிட்டாரு முன்கூட்டியே, இவர் தான் வருவாரு, அவர் தான் வருவாங்க அப்படின்னு முன்கூட்டியே ப்ரீ எலெக்ஷன் செலெக்ஷன் சொல்லுவாங்க, ப்ரீ டெஸ்டினேஷன். அது ரொம்ப ராங். ஆனா அதுக்கு அவங்க என்ன ஆதார வசனம் எடுக்கிறாங்கன்னா கலாத்தியர் 1:15. அப்போஸ்தலர் பவுல் தன்னை என்ன சொல்றார், தேவன் தன்னை தாயின் வயிற்றுல இருந்தே பிரிச்சு எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதே, இதை ஆதாரமா வச்சுட்டு கெல்வின் என்ன சொல்லிட்டாரு, யார் யார் 144,000 பேர்னு தேவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டார், அவங்க மாத்திரம்தான் பரலோகம் போவாங்க, மீதி எல்லாரும் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான உபதேசம் கொண்டு வந்துட்டார். ஆனா அது தப்பு. 144,000 பேர் பரலோகம்ங்கிறது உண்மைதான், ஆனா அது யார் யாருங்கிறது அது தேவன் என்ன பண்றாங்க, இந்த வாய்ப்பு நம்ம கையில கொடுக்கலாம். இன்னைக்கு நாம இந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டோம்னா அதுல உண்மையாவே நாம கூட என்ன ஆகிறோம், ஒருத்தரே ஆகிறோம். இந்த ஒரு பெரிய சாத்தியம் இருக்கு. ஆனா இதுக்கு மாறாக கெல்வின் வந்து இந்த ஒரு உபதேசத்தை இந்த வசனத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தாரு, அது தப்பு. ஆனா அப்போஸ்தலர் பவுல் இங்க சொல்றார், தேவன் தன்னை தன் தாய் வயிற்றுல இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு. ஆனா அதுக்காக அப்போஸ்தலர் பவுலுக்கு அந்த இடம் வந்து உறுதி அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா அப்போஸ்தலர் பவுல் இந்த வசனம் சொல்லியிருக்க மாட்டார். பாருங்க, தன்னை குறித்து என்ன கூட சொல்றாரு, மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நானு ஆகாதவனாய் போகாத. அப்படின்னா ஆகாம போகிறதுக்கு என்ன இருக்கு, ஒருவேளை தேவன் அவர் நியமிச்சுட்டார், இந்த வார்த்தையை அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. பாருங்க எப்படி வசனத்தை திருச்சி சொல்லிடுறாங்க. ஆனா வசனத்தை நம்ம தெளிவா புடிச்சு பறிக்கும் போது நமக்கு அங்க தெரியும். சரி, இந்த தெரிந்த இடத்தல் 6வது முக்கியமான சத்தியம், அதாவது இந்த சுவிசேஷத்துல பாவிகளாயிருந்து நீதிமான்களாக்கப்பட்டு சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் மத்தியில ஒரு தெரிந்தெடுத்தல் போயிட்டு இருக்குது, கர்த்தர் இயேசுனுடைய சரீரமாய் ஆகுவதற்கு. இது 6வது முக்கியமான சத்தியம். 7வது வெள்ளிக்காசு சகோதர சகோதரிகளே, இது ஒரு ஆச்சரியமான சத்தியமே. யார் பற்றின சத்தியம் இது, தேவனை பற்றின சத்தியம். என்ன ஆச்சரியம் இது இல்லைங்களா. நம்ம தேவன் யார், எப்படிப்பட்டவர், வசனத்துல வாசிக்கிறோம். பாருங்க, நம்ம தேவன் ஒன்றான மெய் தேவன், ஜீவனுள்ள தேவன் அவர். இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ட்ரூத். ஆனா இதுவும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில மறைக்கப்பட்டுதான் அங்கிருக்கு. இன்னொரு வசனம் வாசிங்க, 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன். சோ தேவன் பற்றின சத்தியம் என்னன்னா, அவர் ஒருவர், அவரே மெய்யான தேவன். இதுதான் மாபெரும் சத்தியம் சகோதர சகோதரிகளே. எவ்வளவு ஆச்சரியமான சத்தியம். ஆனா இன்னைக்கு இந்த சத்தியம் கூட என்ன ஆயிடுக்குது கிறிஸ்தவர்கள் மத்தியில, ஆமா ஆனா போயிடுது. எல்லாத்துலயுமே கிறிஸ்தவ மண்டலம் அசத்தியத்துல தான் இருக்கிறாங்க, வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா அவர்கள் நம்ம சகோதரர்கள் தான், நம்மை போல கர்த்தர் இயேசுவை ரட்சகரா இயேசு கொண்டவங்க தான். ஆனா அது மாத்திரம் பத்தாது, அதுக்கு அடுத்த படிக்கு வரணும். ஆனா வாய்ப்பு தேவன் கொடுக்கறாங்க. பாருங்க, இந்த வாய்ப்பு இந்த சிட்டி முழுக்க போச்சு, ஆனா எவ்வளவு பேர் தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க பாருங்க. கைவிட்டு நின்னிடலாம், அது உலகம் முழுக்க போகுது. தேவன் கொடுக்கிறார், தேவன் பட்சபாத வல்லம் பண்ண மாட்டார், அவரை அறிஞ்சு கொள்ற வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஜனங்கள் கேட்கறது பாருங்க, மெய்யான தேவன் நம்ம தேவன், அவர் ஒருவரே தேவன் என்று வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆனா கர்த்தர் இயேசு யார்? அவருடைய ஒரே பேரான குமாரன், தேவனுடைய நேரடியான படைப்பு, சிருஷ்டி முதலும் கடைசியுமான சிருஷ்டி இல்லைங்களா. அவர் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில மத்தியஸ்தர் இல்லையா. ஆனா இன்னைக்கு இதுக்கு சாத்தான் இந்த மாபெரும் சத்திய தேவனையே அவருடைய ஜனங்களுடைய கண்களுக்கு மறைக்கிறதுக்கு கொண்டு வந்தாரு. ஒரு டூப்ளிகேட் விஷயம் என்னது? கிறித்துவம். தேவன் ஒருத்தர் கிடையாது, மூணு பேரு. மூணு பேரும் கிடையாது, அவர் ஒருத்தர் தான். வினோதமான உபதேசம். ஒன்னு கூட்டல் ஒன்னு கூட்டல் ஒன்னு எவ்வளவு? ஒன்னு. சாத்தானுடைய தந்திரமாக அங்கு இருக்குது. அது ஒரு தெய்வீக ரகசியம்னு வேற அவரு கிறிஸ்தவர்களுக்கு போதிச்சிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அதை நம்பிட்டு அங்கு இருக்கிறார். ஆறாவது மன்னிக்கணும், ஏழாவது முக்கியமான சத்தியம் என்னன்னா, தேவன் ஒருவரே, அவரே தேவன். பாத்தீங்களா சகோதர சக்கர்த்தி? சரி, எட்டாவது முக்கியமான வெள்ளிக்காசு என்னன்னா, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை. ஆம் சகோதர சகோதரிகள், இது கூட மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். கர்த்தர் இயேசு அங்க சொல்லும் போது ஒன்னு தெஸலோனிக்கே 5:2-4 கர்த்தர் இயேசுனுடைய அந்த இரண்டாம் வருகை, அது திருடன் வருகிற விதமாய் ஒரு ரகசியமான வறுமையா வருகையா கண்ணுக்கு புலப்படாமல் இந்த பூமியின் மீது சம்பவிக்கும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்குது. 4 வசனம் வாசிங்க. அதுலயும் இந்த வருகை ஒரு முக்கியமான உபதேசம், அது ரகசியமான வருகை, கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கும். இந்த வருகை அவருடைய வாக்குத்தத்தின் படியே இருக்கும். அவர் எப்ப வாக்குத்தம் பண்ணார்னா, யோவான் 14:3 வாசிக்கிறோம் நாமோ, நான் மறுபடியும் வருவேன். இதுதான் கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில வந்த போது வாக்குத்தமாக சபை கிட்ட சொல்லிட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். நான் மறுபடியும் வருவேன். வாக்குத்தம் நிறைவேறும் நிச்சயமா அவருடைய இரண்டாம் வருகையில. ஆனா அந்த வருகை எப்படி இருக்கும்? ஆமா, யாருக்கும் தெரியாம, மாம்ச கண்களுக்கு புலப்படாமல். எந்த எந்த சரீரத்தில் வருவார்? ஆவியின் சரீரத்தில் வருவார். அவர் வருகையினுடைய முதல் பாகம் எப்படி இருக்கும்? வார்த்தை என்ன? அதான் வார்த்தை என்ன? கிரேக்க வார்த்தை. ரொம்ப நன்றி, இது ஞாபகம் வச்சிருக்கேன். பரோசியா, பிரசன்னம், கண்ணுக்கு புலப்படாமல் வந்து இருக்கிறது. பாருங்க, இது அவருடைய வருகை, வருகை சம்பவிக்கிற விதம். உலகம் இதை அறிந்து கொள்ள முடியாது, ஆனா யார் அறிந்து கொள்வாங்க? அவருடைய சகோதரர், கர்த்தர் இயேசுவின் சகோதரர், அவருடைய சீஷர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், விழித்து இருக்கிறவங்க. எதுக்கு விழித்து இருக்கிறவங்க? எதுக்கு விழிச்சிருந்தா அவர் வந்திருக்கிற தெரிஞ்சுக்க முடியும். தீர்க்க தரிசனம் வசனங்களுக்கு, கத்திரேசன் இரண்டாம் வருகையை பற்றினா நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? எப்படி கண்டுபிடிச்சோம்? எட்டி எட்டி பாதே கண்டுபிடிச்சோமா? நான் வந்து இருக்கிறா கண்டுபிடிச்சோமா? பார்க்க முடியாது. அவர் ஆவியின் சரீரத்துல மகிமையில வந்து இருக்கிறார், கண்ணுக்கு புலப்படாம. ஆனா எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்? எப்படி அறிஞ்சிட்டோம்? அவர் வருகையை உறுதியா காண்புகிற தீர்க்க தரிசனங்கள், அதுக்கு விழித்திருந்தோம், கண்டுபிடிச்சிட்டோம். பாத்தீங்களா? சோ இவ்விதமாக கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை இந்த பூமியின் மீது சம்பவிக்கும். யாரும் காணாத வண்ணம் மாம்ச கண்களுக்கு புலப்படாத வண்ணம் அது ஒரு ரகசிய வருகை. ஆனால் அவருடைய அவர்கள் அவருடைய வார்த்தையை கவனித்து வெளித்திருக்கும் பட்சத்தில் அதை புரிந்து கொள்ளுவாங்க என்று அங்க பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை லவோதிக்கேய சபை காலப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியமான சத்தியம். அதை குறித்து அடுத்த வாரம் சகோதரர் உங்களுக்கு கிளாஸ்ல அங்க எடுப்பார். ஆனா இந்த இரண்டாம் வருகை குறித்த சத்தியம் அது மறைக்கப்படுவதற்கு சாத்தான் ரொம்ப தந்திரமா வசனத்தை கையாண்டு கிறிஸ்தவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறார், குழப்பி இருக்கிறாரு. எப்படின்னா அந்த வசனம் இருக்கு இல்லைங்களா, மத்தேயு 24:36, அந்த நாள் அந்த நாளிகை பிதா தவிர ஒருவனும் அறியான், தூதர்கள் அறியாங்க, மனுஷகுமாரனும் அறிய மாட்டாங்கிற அந்த வசனங்களை சாத்தானு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்னைக்கு போட்டெடுக்கிறார். அதனால கிறிஸ்தவர்கள் என்ன பண்றது இல்ல, பிதாவுக்கும் தெரியாது, பிதாவுக்கு மாத்திரம்தான் தெரியும், குமாரனுக்கும் தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாதுன்னா நம்மளும் என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கொள்ள முடியாதுன்னு அந்த முயற்சியிலேயே போகிறது இல்ல. கை விட்டுட்டு இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த இந்த உபதேசத்தை பொறுத்த வரைக்கும் கர்த்தரேசு என்ன 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 அவருடைய வருகை குறிச்சு இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க வெளியெல்லாம், வருவார் வருவார் சீக்கிரம் வருவார், ரொம்ப சீக்கிரம் வருவார். இவ்வளோ பெரிய வஞ்சன ஆனா கர்த்தரேசு ஏற்கனவே வந்திருக்கிறார். 1874 வருடம் அவருடைய பிரசன்னம் இந்த பூமியின் மீது இருக்குது, நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வந்தனால தான் இந்த ஆழமான சத்தியங்களை இன்னைக்கு பெற்று கொண்டு இருக்கிறோம், கச்சையை கட்டிட்டு உபசரித்து கொண்டு இருக்கிறோம். இல்லாட்டி இந்த மாபெரும் சத்தியங்களே நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த சத்தியங்களே ஒரு அருமையான அடையாளம். ஆமா, நம்ம போதகர் நம்ம மனவாளன் நம்ம மத்தியில வந்திருக்கிறார் சகோதரர் சகோதரி. சரி, இப்போ 9வது வெள்ளி காசு, அதுதான் காணாமல் போன வெள்ளி காசு. கிறிஸ்து இயேசு இரண்டாம் வருகையில வந்து இருக்கும் போது ஆரம்பிக்குது அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சி. சோ கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி பத்தி இப்பதான் வாசிச்சோம். இப்ப மறுபடியும் வாசிங்க, வெளிப்படுத்தல் 20 நாள்ல அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 6வது வசனத்தில் இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பு ஆசாரியராக இருந்து அவருடைய கூட 1000 வருஷம். இந்த 2 வசனம் தான் கர்த்தர் இயேசுவோடு அவருடைய 2வது வருகையில சபை 1000 வருஷம் அரசாடுவாங்கிற மாபெரும் விஷயம் அங்க தேவன் வச்சுட்டாங்க. இதுதான் அந்த காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போயிருந்த மாபெரும் சத்தியம். ஆனா அது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இது கர்த்தரேசின் 2வது வருகையில இந்த பூமியின் மீது இந்த 1000 ஆண்டு அரசாட்சி அங்க இருக்கும். இது பூமியின் மீது சாதிக்கப்படும் போது அது கர்த்தரேசு சொல்லிக் கொடுத்த ஜபத்தினுடைய நிறைவேறுதலா இருக்கும். அவர் என்ன ஜபிக்க சொல்லிக் கொடுத்தார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் உம்முடைய ராஜ்யம் பாருங்க, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல. இதுதான் பெட்டிஷன் சொன்னார் கர்த்தர் இயேசு. எங்களுக்கு ஜெபிக்க கத்துக்கொடுங்க சொல்லும் போது நீங்க ஜெபத்துல கேட்க வேண்டிய முதல் விஷயம் என்ன, உம்முடைய ராஜ்யம் எங்க, பூமியின் மீது வருவதாக. இந்த ஜபம் தான் 2000 வருஷமா ஏறெடுக்கப்பட்டு இருக்குது, அது இன்னைக்கு கண்ணு முன்னால நிறைவேற ஆரம்பிச்சிருக்குது. இந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களின் துவக்கம் தான் இன்னைக்கு நாம ஆச்சரியப்பட்டு அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமான விஷயங்கள் சகோதர சகோதரிகளே. சோ இது நீண்ட கால வாக்கு தத்துவம், இந்த பூமியில அது தேவனுடைய ராஜ்யத்தில் அங்க நிறைவேறும் என்று நாம் அங்க பாக்குறோம். என்ன ஆச்சரியம்னா இந்த 1000 ஆண்டு அரசாட்சியே உலக ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கும் இல்லைங்களா. வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, மேலும் அவர் ஒரு மனுஷனை நியமித்திருக்கிறார், அவரை கொண்டு உலகத்தை என்ன பண்ணுவார், நீதியாய். சோ இந்த 1000 ஆண்டு அரசாட்சியே மனுக்குலத்துக்கான நியாய தீர்ப்பின் நாளா இருக்கும். மறித்து போன அத்தனை ஜனங்கள் என்ன ஆவாங்க, உயிர்த்தெழுந்து வந்து சத்தியம் பெற்று சத்தியத்தின் மூலம் பாவத்தை விட்டு விலகி என்ன ஆவாங்க, நித்திய ஜீவனுக்கு
அங்க முன்னேறி போவாங்க என்று அங்க பாக்குறோம். இது வசனத்துல வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. பாருங்க, ஆவி குறிக்குது ஆவியின் சரீரத்துல இருக்கிற கர்த்தராகிய இயேசு. மனவாட்டி மகிமை அடைஞ்ச அவருடைய சபை, கர்த்தர் இயேசுவும் சபையும் சொல்லுறாங்க. இதோ என்ன சொல்றாரு, கேட்கிறவன் அதாவது தாகமா இருக்கிறவன், வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய். ஆமா, கர்த்தர் இயேசு மற்றும் மகிமையடைந்த சபையின் மூலமா அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில முழு மனுக்குளம் அந்த ஜீவன் பெற்றுக் கொள்ளுவாங்க. இது 1000 ஆண்டு அரசாட்சி பற்றின போதனை. இதுவே காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு. ஆனா இதுக்கு சாத்தான் என்ன டூப்ளிகேட் கொண்டு வந்தார், ரோம கத்தோலிக்க திருச்சபை மூலம் அந்த பொய் இருந்துச்சு. இந்த 1000 ஆண்டு அரசாட்சி 799 1799 வரைக்கும் பரிசுத்த ரோம சாம்ராஜ்யத்தின் மூலம் இந்த பூமியில ஏற்கனவே நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லிட்டான். பாத்தீங்களா, சாத்தானு எல்லா உபதேசங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பொய்யான உபதேசத்தை சபைக்கு உள்ள விதைச்சு விட்டு எடுக்கிறது பார்க்கலாம். ஆனா உண்மையான கர்த்தருடைய அந்த சபை, அந்த மனவாட்டி வகுப்பார் இந்த 10 வெள்ளிக்காசுகளை தங்கள் நெற்றியில தரிச்சிருப்பாங்க. தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டு அதை தங்களுடைய ஞானத்துல பெற்றிருப்பாங்க என்று அங்க பாக்குறோம். அதுதான் மனவாளன் பார்ப்பார். மனவாட்டிய சேர்த்துக்கொள்ள வரும்போது அவர்கள் நெற்றியில 10 வெள்ளிக்காசு இருக்குதா இல்லையா, அதுதான் உறுதி பண்ணும் அந்த ஸ்திரீ தனக்கு உண்மையிலேயே மனவாட்டியா இல்லையா. சரி சகோதர சகோதரிகள், கடைசியான வெள்ளிக்காசு 10வது வெள்ளிக்காசு இது என்னன்னா இரண்டாம் மரணம். பாருங்க, இரண்டாம் மரணம், அதாவது 1000 ஆண்டு அரசாட்சியில முழு மனுக்குலமும் உயிர்த்தெழுப்பப்பட்டு சத்தியம் போதிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அருளப்படுகிற வாய்ப்பை பெற்றுக்கொள்வாங்க. ஆனா அங்க கூட சிலர் துணிகரமா மனம் திரும்ப விருப்பம் இல்லாம பாவிகளாகவே இருந்து தேவனுடைய கிருபையை வீண் என்று நினைப்பாங்க. இவங்கள் மேல தேவன் கொடுக்கிற இறுதியான நியாய தீர்ப்பு என்னது, இரண்டாம் மரணம். சகோதர சகோதரிகளே, இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசிக்கிறோம், இரண்டாம் மரணம் என்ற ஒரு திட்டம் கூட தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் அங்க வைத்திருக்கிறார். அதை பற்றின உபதேசம் கூட மிக மிக முக்கியமான உபதேசம். இது யாருக்குன்னா தேவனுடைய ராஜ்யத்திலே கூட அவருடைய கிருபைய பயன்படுத்தாதவர்கள், துணிகரமான பாவிகள், துன்மார்க்கர், இவர்கள் பத்தி இன்னொரு வசனம் வாசிங்க, 26:10. பாருங்க, அவர் என்னவா, தயை செய்தாலும் நீதி கற்றுக்கொள்றதில், நீதியுள்ள தேசம் தேவனுடைய ராஜ்யம், அதுல கூட அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாமல் போகிறார். அதனால அவங்களுக்கு இருக்கும் 2வது மரணம். உண்மை சொல்லணும்னா 2வது மரணம் தேவ திட்டத்துல இருக்கு. யாருக்கே யாருக்கு, துணிகரமான தேவனுடைய ராஜ்யத்துல கூட மனம் திரும்ப விரும்பாதவங்க. ஆனா என்ன தெரியுங்களா, அந்த 2வது மரணம் தேவன் கொடுக்கறது இல்ல, அது யார்தான் எடுத்துக்கிறாங்க, அவரதுல எடுத்துக்கிறாங்க. என்ன வசனம் தேவன் சொல்றாரு, சாகரனுடைய சாவு கூட நானு விரும்புறது இல்ல, துன்மார்க்கன் மனம் திரும்பி ஜீவிப்பதையே நானு விரும்புகிறேன். அதுதான் நம்ம தேவனுடைய உண்மையான சுபாவம், ஒரு அன்பே உருவானவர். ஆனா இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்னா அதுக்கு கூட மனம் இறங்குறது கிடையாது, தேவனுக்கு விரோதமா நின்றுட்டு துணியா துணிகரமா கேட்பாங்க. அப்படியெல்லாம் உங்க கட்டளைகளுக்கு கீழ்பட்டு நடந்து நித்திய ஜீவன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, 2வது மரணம்னா அதுவே நாங்க போறோம், அந்த அளவுக்கு துணிகரம் இருக்கும். என்ன மாதிரி கீழ்படிதல், ஒரு கீழ்படியாம அவங்களுக்குள்ள இருக்கும் பாரு. இன்னைக்கே நம்ம அதெல்லாம் சிலர்கிட்ட பார்க்க முடியுது இல்லைங்களா.
என்ன வேணா பண்ணுங்க, என்ன பண்ணுனாலும் நான் திருந்தவே மாட்டேன், நான் இப்படித்தான் அப்படின்னு இருக்கிறாங்களா இல்லையா ஜனங்கள்? இந்த மாதிரி வாழ்ந்து மறிக்கிறவங்க உயிர்த்தலத்தில் வரும்போது கூட அப்படியே அந்த சுபாவத்திலேயே தான் இருக்கும். யாருக்கும் கீழ்படைஞ்சிருக்கணும்ல எனக்கு அவசியம் கிடையாது, நான் இப்படித்தான், தேவனுடைய ராஜ்யமா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இப்படி சொல்லுவாங்க சிலர், வேற வழியே அவர்களா கேட்டு வாங்கிக்குவாங்க. நாங்க இரண்டாம் எண்ணத்துக்கே போறோம், ஆனா உங்களுக்கு எல்லாம் கீழ்படிஞ்சு நடக்கும், வேற வழியே. ஆனா இப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கு அந்த நித்தியமான அழிவாங்க. இதுதான் அந்த அந்த கந்தகம் அக்னி என்ற அடையாளங்களின் மூலம் சொல்லப்படும். ஏன்னா கந்தகம் அக்னி எல்லாம் நித்தியமான அழிவுக்கான அடையாளங்கள் சகோதர சகோதரிகள். சோ இது இன்னொரு நிறைவேறுதல் தான் வசனம் வாசிங்க. பாருங்க இது எப்படிப்பட்ட ஒரு மரணமா இருக்கும்னா, அவனவன் தன் தன் சொந்த பாவத்தினால பெற்றுக்கொள்ளுகிற மரணமாக இந்த இரண்டாம் மரணம் இருக்கும். பாருங்க இன்னைக்கு மனுக்குலம் எல்லாம் மறிக்கிறாங்க, ஆனா யார் செய்த பாவத்துக்கு? ஆதாம் செஞ்ச பாவத்துக்குள்ள மறிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மரணத்திலிருந்து ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில உயிரோட கொண்டு வரப்பட்டுடுவாங்க. ஆனா அப்போ போதிக்கப்படுகிற சத்தியத்துக்கு கீழ்படிய மனதில்லாம துணிகரமா பாவம் செய்யும் போது அவங்களுக்கு மரணம் வரும். ஆனா அந்த மரணம் யார் பாவத்தினால வருது? அவங்க சொந்த பாவத்தினால. வசனம் சொல்றது பாருங்க, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், ஆதாம் பாவம் செஞ்சாரு, பிள்ளைகளின் பற்கள் பூசி போயினர், அதனால நாம எல்லாம் சாப்பிடுறோம் என்ற நிலைமை அப்ப இருக்காது. அவன் அவன் தன் தன் அக்கிரமத்து நிமித்தம் சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே பூசி போகும். எந்த மனுஷன் துணிகரமா பாவம் செய்கிறாரோ அவரே இரண்டாம் மரணத்துக்குள்ள அங்க போவார் என்று அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இதுவே இந்த பத்து வெள்ளி காசுகள் பற்றின ரகசியம் சகோதர சகோதரிகள். இந்த பத்து வெள்ளி காசுகள், இந்த பத்து மாபெரும் வேதத்தின் சத்தியங்கள் கர்த்தர் ஏற்று தமது முதலாம் வருகையில தமது மனவாட்டியான சபைக்கு கொடுத்துட்டு சென்றார். அவர் இரண்டாம் வருகையில தமது சபையை தன்னோடு சேர்த்து கொள்ள வரும்போது சபை இந்த பத்து மெய்யான மாபெரும் போதனைகள்னால தெளிவான சத்திய அறிவை பெற்று இருப்பாங்க. அப்படி இருப்பதின் மூலம் இந்த உலகத்துக்கும் அதன் பாவங்களுக்கும் விலகி கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய தாயிலுக்கே வந்தவர்களா இருப்பாங்க. அவர்களை பார்க்கும் போது மனவாளன் அவர்களை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுவார். இந்த பத்து வெளிக்காசுகள், இந்த அருமையான ஆச்சரியமான பத்து மாபெரும் சத்தியங்களை அங்க நமக்கு குறிக்குதே. இதே பத்து வெள்ளிக்காசுகள் பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துல வாசிங்க, தாவீது வச்சிருந்தார் இல்லைங்களா? பாருங்க இந்த பத்து நரம்பு வீணை, இந்த பத்து அருமையான சத்தியங்கள், இசைவான சத்தியங்கள் இல்லைங்களா? பாருங்க அந்த வீணையினால் உண்மை என்ன பண்ணுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன். பத்து வீணை, பத்து நரம்பு வீணைனா அதுல ஏதாவது ஒரு நரம்பு இல்லைன்னா மியூசிக் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு நோட் என்ன ஆகும்? மிஸ் ஆகும். ஏதோ ஒரு சத்தம் நல்லா இருக்காது. இந்த இந்த பத்து சத்தியங்கள் இசைவா இருக்குது தேவனுடைய திட்டத்துல. இத முழுசா பெற்றெடுக்கணும். அந்த பத்து நரம்பு வீணைனா பத்து நரம்பும் அந்த அருமையான இசை கொடுக்கும். பத்தாவது நரம்பு அது இரண்டாம் மரணம்னா அதுவும் இருக்கணும். அப்பதான் அது ஒரு இசைவான திட்டமா இருக்கும். இதே வந்து நாம வேற எங்க பாக்குறோம்னா பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம அந்த பத்து ஒட்டகத்தில் பார்க்குறோம். இன்னும் நம்ம சொல்லணும்னா அந்த ஆசரிப்பு கூட அறுத்து சமூகத்து அப்பங்களில் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி அநேக விஷயங்களில் நம்ம பார்க்க முடியும் சகோதர சகோதரிகள. ரொம்ப விசேஷமாக அந்த ரெபேக்கால் ஏறி சென்ற பத்து ஒட்டகங்கள், அது ரொம்ப அருமையான நிழல். ஈசாக்க போய் சேரணும்னா அதுக்கு முன்னால ஒரு வனாந்தர பயணம் இருக்குது. அந்த வனாந்தரத்துல பயணம் செய்யணும்னா ரெபெக்காளுக்கு வேணும் அந்த பத்து ஒட்டகங்கள். அந்த ஒட்டகங்கள் மேல உட்கார்ந்து அந்த வனாந்தரத்தின் வழியாக பயணம் செய்யும் போதுதான் மணவாளன் ஆகிய ஈசாக்கு கிட்ட போய் சேர முடியும். அருமையான நிழல் கர்த்தர் இயேசு கிட்ட நாம போய் சேரணும்னா மனாந்தரமாகி இந்த உலகத்துல பாவம் நிறைந்த உலகத்துல இந்த தீமை நிறைந்த உலகத்துல இந்த பத்து சத்தியங்களை நம்ம இருதயத்துல பெற்றிருந்து தேவன் எப்படி நம்மை சுத்தித்திருந்தார், எப்படி கீழ்ப்படியாமையின் மூலம் பாவம் வந்து விழுந்து போனோம், ஆனா எப்படி தேவன் நமது குமாரனையை அனுப்பி நமக்கு ஈடுபலி கொடுத்தார், அந்த பலியை விசுவாசிப்பதன் மூலம் நம்ம நீதிமான் ஆக்கப்படணும், நீதிமான் ஆக்கப்பட்டு மேன்மேலும் பரிசுத்தம் ஆக்கப்படணும், தெரிந்து கொள்ளப்படணும், மெய்யான தேவன் நமக்கு இருக்கிறாரு இல்லைங்களா. என்ன கர்த்தரேக்கு இரண்டாம் வருகை அவர் வந்து இருக்கிறாரு. இப்போ பாருங்க இரண்டாம் மரணம் கூட இருக்கதே கீழ்படியாத உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளும் போதுதான் அந்த மாபெரும் வாய்ப்புக்குள்ள நாம் அங்க போய் பங்கடைய முடியும் சகோதர சகோதரிகள். இதுவே இந்த பத்து வெள்ளிக்காசுகள் பற்றின சத்தியம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்டா நம் யாவரோடும் தேவனுடைய மேலான சமாதானம் இருந்து வரக்கூடிய வாரத்திலும் இந்த ஆச்சரியமான விசுவாசம் நம்மை பாதுகாக்க கடவுள். ஆமென்.
இந்த பத்து வெள்ளிக்காசுக்கு தான் இந்த பொம்மையிலே ஆழமான சத்தியங்கள் பார்ப்போம்.